We'll start from today, first day. Everybody is coming from far away. We have to get the location, so we're too late. Tomorrow it won't be late.
Okay,
we start at 10 o'clock. Please bear with us. Because word is more important in our life. God glorify word in the heaven. Amen. Hallelujah.
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 So please, I request you to switch off or put the silent mode in your mobile phone. This was very disturbing for us. Hallelujah. Because we are going to enjoy the word of God. Put all your attention to the word.
Let me know.
So we are going to have the word of God.
One.
God bless you this morning.
In the call of the Katharine, I was with the Paragon. I'm so grateful to be here with you.
உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு பெருத்த மகிழ்ச்சி.
I want to thank our host, Pastor James.
பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.
And the brothers I met yesterday.
நேற்று தினம் நான் சந்தித்த சகோதரர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன்.
For the Isaac and Brother David.
சகோதரர் ஐசக் சகோதரர் டேவிட் அவர்களை சந்தித்ததற்காக
so grateful for their help and their kindness.
அவங்களுடைய தயவுக்காகவும் எங்களோடு கூட அவர்கள் செய்த உதவிக்காகவும் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல
கடமைப்பட்டிருக்கிறோம்.
தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பிறகு செய்வாராங்க.
I want to say that it's a privilege to be here with the ministers.
தேவ ஊழியர்கள் மத்தியில் இருப்பது எனக்கு ஒரு பெரிய சௌக்கியம்.
Because you are the most important people in God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள்.
Might not be the most important people in the kingdom of India.
இந்தியாவில் அரசாங்கத்தில் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இல்லாமல் இருக்கலாம்.
But in the kingdom of God,
தேவனுடைய ராஜ்யத்திலே
you are the most important
நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள்.
The prophet of God said a minister is the highest calling in the land.
தீர்க்கதரிசி சொன்னது போல தேவனுடைய சொன்னது போல ஊழியக்காரர்கள் மிகவும் உயர்ந்த அழைப்பு பெற்ற ஊழியர்கள் தான் மிகுந்த உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
God's minister
தேவனுடைய ஊழியக்காரர்கள்
is higher than the leader of a nation.
இந்த தேச தலைவர்கள் கூட அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
Because the leader of the nation
இந்த தேசத்தின் தலைவர்கள்
leads the people of the nation.
அந்த தேசத்தின் ஜனங்களை வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள்.
Minister of God
ஆனா தேவனுடைய ஊழியக்காரர்களோ
leads the people of God.
அவர்கள் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள்.
And without you
நீங்கள் அல்லாமல் அவங்களை ஒன்று செய்ய முடியாது.
Without you
நீங்கள் அல்லாமல்
இந்திய
தேசத்தில் மனவாட்டி சாத்தியம் இல்லை.
That's a great responsibility.
அதுதான் நம்ம கோடியில் மிகப்பெரிய பொறுப்பு.
That's how important you are.
அது நிமித்தமாக தான் நீங்கள் முக்கியத்துவமானவராக இருக்கிறீர்கள்.
You are God's minister.
நீங்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள்.
Not mommy.
பணம் அல்ல.
Not daddy.
வேற ஒன்றும் அம்மாவும் அல்ல அப்பாவும் அல்ல.
Not trained by professors.
ஏதோ ஒரு பயிற்சி பெற்ற ஒரு தேர்ச்சியாளர்கள் அல்ல.
But by the Holy Spirit.
ஆனா பரிசுத்த ஆவியினாலே படி நடத்தப்படுகிறவர்கள்.
And you are free from all men.
நீங்கள் எல்லோரும் உடல் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்.
So that you can serve only the Lord.
உங்களை ஜனங்கள் வந்து நீங்கள் சேவிக்க முடியாமோ
you seek not the honor of money.
நீங்கள் பணத்துக்காகவோ ஏதோ பணத்துக்காகவோ நீங்கள் சேவிக்கவில்லை.
Or fame.
ஒரே ஒரு காரியம்
புகழ்ச்சிக்காக
அல்ல.
Or honor.
ஏதோ கணத்துக்காக அல்ல.
Because you serve only him.
நீங்கள் அவரை மட்டுமே சேவிக்கிறீர்கள்.
And your reward is from him.
நீங்க அவருக்காகவே நீங்கள் ஒவ்வொரு நகர்வை செய்தவர்களாக இருக்கிறீர்கள்.
Because popularity will perish.
புகழ்ச்சி வந்து அழிந்து போகும்.
You just preach something that someone disagree with.
நாம் பேசுகிற காரியங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம்.
Popularity perish.
அந்த புகழ்ச்சி வந்து என்ன செய்ய ஒழிந்து போகும்.
Many friends.
அநேக நண்பர்கள் கூட.
But even more enemies.
அதிக நண்பர்கள் கூட அதிகமான எதிரிகள் நமக்கு இருப்பாங்க.
That's God's ministers.
Yes. அதுதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள்.
Your people love you today.
இன்னைக்கு நம்ம நேசிக்கும் போது
you correct them tomorrow.
நீங்க அவர்களை சரி அன்பு சக்தர் அவர்களை சரிப்படுத்தும் போது
then you are the enemy forever.
அதுக்கப்புறமா அவங்களுக்கு நீங்க எப்போதும் பழியா மாறிவிடுவீர்கள்.
They stay with you.
அவங்க உங்கள் மத்தியில் இருக்கும் போது இருப்பார்கள்.
You baptize them.
நீங்க அவர்களுக்கு ஞானம் கொடுத்திருப்பீர்கள்.
You nurture them.
நீங்க அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக போஷித்து இருப்பீர்கள்.
You help them.
அவங்களுக்கு உதவி செய்து இருப்பீர்கள்.
You say one mistake.
நீங்க ஒரே ஒரு தவறு செய்யும் பட்சத்தில்
they can make 100.
அவர்கள் 100 காரியங்களை சொல்வார்கள்.
You must forgive them.
நீங்க அதையெல்லாம் மறந்து போக வேண்டும்.
But if you make one.
ஆனா நம்ம எல்லாம் ஒரே ஒரு முறை
there is no forgiveness.
அப்படிப்பட்ட
ஒவ்வொரு
ஆத்மாவும் உங்கள் பொறுப்புக்கு இருக்கிறது.
Obedient or disobedient. You have to answer for it. Even for the ones who despise you. But God has called you. Each one of you have a unique gift. A unique way.
And if you are here
today,
because
God needs you.
And I believe
that's a great
honor from God.
Therefore,
I say to
you,
I see
many of you with many praying.
No doubt you have
been in this message longer
than I. And no doubt you are
much older than I.
I look among you.
This area
right here in the middle.
And I know you're older than me. But in the ways of God, age does not matter too much. But it's the experience that you have.
Amen.
And the wisdom you have.
Amen.
That's what the young man wants from you. And no doubt what I will share tonight. You have studied over and over. And you have read in the scriptures many
times.
We all agree. There's only one leader. That's the Holy Spirit. And there's only one prophet. And that's William Marion Branham. And there's only one absolute. And that is this message. And I cannot tell you anything different from it. You cannot deviate to the right. Nor the left. And as pastors, you know many a time. The course can be very difficult. Sometimes it tends to mean this way. Sometimes that way. And we are fighting for the middle. And no doubt. Over the years. I've spoken at many ministers' meetings. Once you have ministers together, maybe you'll understand it better if I say it this way. Imagine you have a backyard. And you have many chickens. And you have many hens. No trouble. You put one rooster. Francis around. These are mines. You put the second rooster. Challenge. And today we have many roosters here. You're all fighting. And it's a good fight. It's not a carnal fight. We are fighting because we believe what we believe is the best for our
என்பதை அந்த சிறப்பான நம்முடைய விசுவாசத்தை நாம் அவருக்கு வெளிப்படுத்த முடியாக.
Nobody is here because we want to do wrong.
நாம் யார் இந்த தவறா இருக்கும்படியாக இங்க இல்லை.
Nobody is here because we want to teach wrong.
நாம் யார் தவறா போதிக்கவும் நாங்களும் இங்க விரும்பவில்லை.
Or to lead astray.
உங்களை நாங்கள் வழித்தவர செய்ய நாங்கள் விரும்பவில்லை.
But I guarantee right now.
இந்த காலத்தில் நாங்கள் வந்து உறுதிப்பாடாக சொல்ல முடியும்.
Among yourselves.
உங்கள் நடுவிலே
many of us are in different directions.
அநேகர் வேறு இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், வேறு திசையிலிருந்து.
I said to many elders.
நான் அநேக மூப்பருக்கு சொல்வது,
which would you rather to strive for?
நீங்க எதற்காக சண்டைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
Accuracy.
ஓ ரொம்ப நுண்ணுப்பான காரியங்களுக்காகவா?
Or faithfulness.
அதாவது பரிபூர்ண விசுவாசத்துக்காகவா?
If you strive for accuracy,
நீங்க ஒரு நுணுக்கமான காரியத்தை குறித்து நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள்
என்று
சொன்னால், அங்கே அநேக குறிப்புகள் இருக்கிறது.
That gives you three options.
நீங்க மூணே மூன்று பதிலாதீங்க.
What going up?
அதுல எது முக்கியமானது?
One going right.
ஒன்று வந்து வலது பக்கம் செல்ல, ஒன்று மேல
செல்ல.
ஒன்று வந்து இடது பக்கம் செல்ல.
How accurate can you be?
அப்படி இருக்கும் பட்சத்தில் எது வந்து சரியானது என்று நீங்கள் சொல்லுவீர்கள்?
But I suggest to you.
நான் உங்களை பார்த்து அதை படியுங்கள்.
According to the scriptures.
வேத வசனத்தின்படி.
When speaking of Moses.
மோசேயை பற்றி நாம பேசும்போது.
He was poor. He was faithful in his house.
அவருடைய வீட்டிலே அவன் எங்கு உண்மையும் விசுவாசமுள்ளவனாக இருந்தான்.
The end time messenger.
இந்த கடைசி காலத்தின் செய்தியாளரும்.
Was called faithful.
அங்கே விசுவாசமாக உண்மையா இருக்க முடியாத அழைக்கப்பட்டார்.
Eliezer was faithful.
அவர் எப்படியோ எந்த சூழ்நிலையிலும் உண்மையா இருக்க முடியாத அழைக்கப்பட்டார்.
What does faithful mean?
அங்கே விசுவாசமாக இருப்பது என்றால் என்ன?
It means that when I am wrong.
நான் ஒருவேளை தவறா இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
I want to come and say, Brother Tony.
ஓ, உங்களுக்கு இந்த சிலர் வந்து சகோதரர் ஜோனி அவர்களே.
But look, the prophet is saying this.
ஓ, தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார்.
And the prophet is saying this.
ஓ, தீர்க்கதரிசி இவ்விதமா சொல்கிறார்.
And I say, wow.
Oh, ama.
I did not see that.
நான் அதை பார்க்கவே இல்லை.
Faithfulness means.
Faithful, உண்மையா இருப்பது என்று சொன்னார்.
I'm willing to say thank you, brother.
நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன்.
I wasn't seeing it right.
நான் இதுக்கு முன்னாடி இதை நான் பார்க்கவே இல்லை.
That's faithfulness.
அதுதான் உண்மையா இருப்பது என்பது.
God can trust you.
தேவன் உங்களை நம்புவார்.
Because you know, once you see the truth.
நீங்கள் ஒரு சத்தியத்தை காணும் பட்சத்தில்.
You are ready to turn around.
நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்கள்.
I say thank you, Lord.
அப்பொழுது நீங்கள் அவரை பார்த்து நன்றி கர்த்தரே.
I say it is better to be faithful.
நாம் உண்மையா இருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு காரியம்.
That is seeing accuracy.
நாம் உண்மையா இருப்பது வந்து எதை விட சரியா இருக்கிறோமா என்று சொல்லி பார்ப்பதை விட நம்ம உண்மையா இருக்கிறோமா என்று பார்ப்பது சிறப்பானது.
And when do we become inaccurate?
நாம் வந்து சரியான காரியத்தை நம்ம வரும்போது.
When the port is controversial.
அங்கே குறிப்புகள் வந்து செய்தி குறிப்புகள் ஒன்றுக்கொண்டு முரபாடா இருக்க நம்ம காணும்போது.
And many of us read it.
நாம் அநேகர் அதை வாசித்திருக்கிறோம்.
And I'm a different meaning to us.
அது ஒவ்வொரு இடத்துலும் வித்தியாசமான அர்த்தங்களை கொடுக்கும்.
I say all of that.
Because
if we have a good spirit,
நமக்குள்ளாக நல்ல ஆவி இருக்கும் என்று சொன்னால்,
and we understand the burdens of ministers,
ஊழியக்காரனுடைய பாரத்தை நாம் புரிந்து கொள்ளும் பட்சத்தில்,
and we all fighting for the Father's business,
நாம் வந்து ஞானத்துக்காக நேசித்துக் கொண்டிருக்கிறோம்.
பிதாவின்
வேலைக்காக நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். பிதாவுக்காக நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம்.
We should disagree.
நாம் ஒருவருக்கொரு ஒத்துப்போகாமல் இருக்கலாம்.
We should reason.
நாம அந்த மாதிரி நமக்குள்ள சண்டைகள் இருக்கலாம்.
Passionately.
நாம அது பொறுமையோடு.
But we should not hate each other.
நாம வந்து ஒருவருக்கு ஒருவர் நாம என்ன செய்ய வேண்டும்? அந்த பூர்ணத்தை நோக்கி கடந்து போக வேண்டும்.
I don't think the prophet would have done that.
ஒருவேளை தீர்க்கதரிசி அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம்.
And he is our example.
அவர்தான் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்.
You can disagree.
நாம ஒருவேளை ஒத்து போகாமல் இருக்கலாம்.
You can say you're wrong.
ஓ, நீங்க தவறா இருக்கிறீர்கள் என்று நாம் சொல்லலாம்.
And you can say many things.
நாம் இப்படி அதிகமான காரியங்களை சொல்லலாம்.
But never from a position of heat.
நாம ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்ய கூடாது?
வாழக்கூடாது. Or enmity.
பகை
பகை பகை பகை நம்ம கூட இருக்க கூடாது.
Now you might think I said that
for you.
நான் உங்களுக்கு அது சொன்னேன் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம்.
But I said it for me.
அது எனக்கு சேர்த்து தான் நான் சொல்லிக் கொள்கிறேன்.
Because in among ministers,
ஊழியக்காரர்கள் நடுவே,
and based on the questions that was asked,
அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளின் அடிப்படையிலே,
I'm going to offend someone.
நாம் யாரோ ஒருவரை நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது, குற்றப்படுத்த வேண்டியதா இருக்கிறது.
And somebody is going to get hurt.
யாரோ ஒருவர் நமக்கு விரோதமாக எழும்புவதற்கு அது காரணமாகி விடுகிறது.
யாரோ ஒருத்தர் காயப்படுத்தி
விடுகிறது.
And somebody will amen really long when they agree.
நாம் ஆமென் என்று சொன்ன உடனே, ஓ இங்க சிலர் நம்மோடு ஒத்து போகிறார்கள் என்று சொல்லி நாம் அவனை நேசிப்போம்.
I say if you agree,
நீங்க ஒருவேளை ஒத்து போகும் பட்சத்தில்,
and you amen, and you praise God, let it not be because of the brother you know who
disagreed.
Let it be unto the Lord. Brother Tan called that pitchfork religion. So I know I will offend some.
நீங்கள் ஒருவேளை வழங்கும்போது நீங்கள் ஒருவேளை ஒத்து போகலாம் ஒத்து போகாமல் இருக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது?
You have a right to correct me.
என்னை எங்களை சரிபடுத்த கூட உங்களுக்கு என்ன இருக்கிறது? உரிமை இருக்கிறது.
But when the court and the Bible,
ஆனா செய்தி குறிப்பு வேதம் இப்படி சொல்லும் போது,
don't tell me what another pastor says.
அங்க என்ன ஒத்து போக கூடாத விஷயம் என்று ஒன்றுமே கிடையாது.
I want to know what William Branham said.
விரோதமாக யாரும் போராட விரும்புவதில்லை. அதை குறித்து அவர்கள் பெருமையா இருக்க விரும்பவில்லை.
அவமரியாதை அல்ல.
வேலை செய்யும்போது
நீங்கள் அவர்களுக்காக வேலை செய்கிறீர்கள்.
சில வசனங்களை
அதை விட
அதிகமா நம்ம எதுவும் பிரசங்கிக்க
முடியாது.
Sometimes we can strengthen the doctrine.
சில நேரங்களில் உபதேசத்தை சரிப்படுத்திக் கொண்டு சரிபடுத்த வேண்டும் என்ற நிலை வரும்போது.
So I'm not saying I know more than you.
நான் உங்களுக்கு தெரியும் என்று நான் சொல்ல முடியாது.
And I'm not saying I'm able to teach God's ministers. But I'm here to share. And I am in trouble. Because you will get to know what I believe. But I will never know what you believe.
அதுக்கப்புறமா நான் ஒரு வீட்டு போகும்போது இங்க என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது.
So it is I need the grace, not you.
அது வந்து என்னுடைய பிரச்சனை உங்களுடையது அல்ல.
And I don't know, I just met Brother James.
நான் சகோதரர் ஜேம்ஸ் அவர்களை நினைவு கூறுகிறேன்.
Very pleasant spirit.
ஒரு நல்ல ஆவி, இனிமையான ஆவி உடையவராக இருக்கிறார்.
Very helpful.
அவர் ரொம்ப உதவி உடைய உதவியா.
I don't know if he is good, bad.
அவருடைய நல்ல தவறு எதுவுமே எனக்கு தெரியாது.
But I saw a picture of his wedding.
அவருடைய திருமண காரியத்தை நான் பார்த்தபோது
I don't know if he's good bad.
அவருக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியாது.
But I believe his wife thinks he's handsome.
ஓ அவருடைய மனைவிக்கு இதுக்கு பதில் தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
அவர் அழகா
இருக்கிறாங்க.
But I say that
நான் இது சொல்ல காரணம்
because sometimes when you speak at a church
நம்மளுடைய சபைக்கு பேசும்போது
a church that belongs to a certain minister
ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரருக்கு சொந்தமான அந்த சபை பேசும்போது
other ministers believe
வேற சபை சார்ந்த ஊழியக்காரர்கள் இப்படி விசுவாசிப்பாங்க.
He told me all the bad things with the other ministers and churches.
அந்த சபையில இருக்கிற நடக்கிற எல்லா போராட்டங்கள் குறித்து அவங்க என்ன சொல்லுவாங்க.
Never. Then we just talked. And that's all we did. So if I'm saying anything, no, it's not because I am this church. I like the scripture. It's something that has kept me focused. And when there's troubles all around,
அங்கே அநேக பிரச்சனைகள் போக கடந்து
போகும்போது
போகும்போது
நான்
இங்கே தான் வசனத்துக்கு நேராக
வந்தேன். Buy the truth. It means invest in the truth. When you buy something, you're saying what I have is not as important as what I want. I might have 1,000 rupees. And I see a book. And I give the 1,000 rupees. I'm saying the book is what I want, not the rupees. That's our attitude about the message.
அதுதான் செய்திக்கு நேராக நம்முடைய அணுகுமுறையாக இருக்கிறது.
And it says sell it not.
அது விற்காது என்று சொல்லி இருக்கிறது.
It means it's for keep.
அப்படி விற்காது என்று சொன்னால் அந்த சத்தியத்தை நமக்குள்ளாம நாம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Because many times
சில அநேகமான நேரங்களிலே
other ministers discourage us.
ஒருவேளை மற்ற ஊழியக்காரர்கள் நம்மோடு ஒத்து போகாமல்
இருக்கலாம்.
ஒருவேளை நம்முடைய சபை கூட நம்மோடு ஒத்து போகாமல் ஏமாற்றமாக இருக்கலாம்.
ஒருவேளை
சொந்த குடும்பத்தார் கூட உங்க மேலே அவர்கள் வந்து ஏமாற்றமாக
இருக்கலாம்.
தீர்க்கதரிசி விஜயம் பண்ணம் சொன்னது போல
நாம
வந்து என்ன செய்ய
வேண்டும்
நம்ம வந்து வனாந்தரத்துக்கு புறவை போல போக வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்
சொன்னார்.
அங்க இணைப்பாருக்கான ஒரு இடத்தை நம்ம என்ன
செய்யணும்.
உங்களில் ஒரு சிலர் அப்படியாக நீங்க நினைக்க
கூடும். நீங்க
அந்த காரியத்தை நீங்கள் ஒரு விட்டு கொடுக்கும் போது
அது
அந்த முதலீடு செய்வது ரொம்ப பெரிய காரியமா இருக்கிறது.
அதாவது
அந்த புத்திமதி என்பது நம்ம எப்படி
ஊழியர்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அதுதான் உபதேசம் என்று நாம் சொல்கிறோம்.
Notice it is instructions. Instruction.
அங்க வந்து புத்திமதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இல்ல புத்திமதிகள் இல்ல புத்திமதி
புத்திமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
And understanding.
அது புரிந்து கொள்ளுதல்.
When all troubles come.
அங்க அநேக பிரச்சனைகள் வரும்போது.
Just get away.
அது வந்து நம்மளை வேறு பிரிக்கும்.
Get your Bible, get your message.
நீங்கள் செய்திக்கிறதாக வருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கிறதாக வருங்கள்.
Take a week. Put your face in the books.
இந்த புத்தகத்தின் மேல் அந்த செய்தி மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள்.
And all, you forget all the troubles.
அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து போய்விடுவீர்கள்.
Something strikes you.
ஏதோ ஒன்று உங்களை அப்படியே
இழுக்கும்.
ஒரு சிறிய வெளிப்பாடு உங்களுக்கெல்லாம் கடந்து வந்து அப்படி
உங்களை நீங்க
அப்பொழுது திரும்பமாக என்ன வருவீர்கள்.
Because we go through some dry times.
நாம சரியான நேரத்துக்கு போகும்போது
we are studying, looking for
something. But
it's always beautiful when something comes.
So this has kept me. நீங்க இத வைத்துக்கொள்ள
கவனித்துக்
கொள்ளுங்கள்.
And today,
இன்றைக்கு
you are living the scripture.
இந்த வேத வசனங்களை வாசிக்கிறோம்.
You made an investment.
நீங்கள் எதற்கு முதலீடு செய்திருக்கிறீர்கள்.
You turn up your time.
முதலீடு நீங்கள் சத்தியத்துக்காக தான் அவருடைய வார்த்தையை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறவர்களா இருக்கிறீர்கள்.
Let's say
இப்படி நாம சொல்லலாம்.
I have a million rupees.
ஓ எனக்கு லட்சக்கணக்கான பணம் இருக்கிறது.
You notice I'm only using money for example.
நாங்கள் நான் பணத்தை வெறும் உதாரணத்துக்காக தான் நான் உபயோகிக்கிறேன்.
That's because I'm an Indian too.
காரணம் நானும் ஒரு இந்தியன் தான்.
You have a million rupees.
நமக்கு லட்சக்கணக்கான பணங்கள் இருக்கலாம்.
And somebody and is in a brown bag.
உங்களிடத்தில் சிலருக்கு பழுப்பு நிற பேக் இருக்கலாம்.
Somebody
brown bag.
Somebody tells you.
அந்த நோட்டுடைய கலர்.
I heard over there.
நான் அங்க பார்க்கும்போது
there's a million dollars somewhere.
அங்க யாரோ 10 லட்சம் எவ்வளவு இருக்கலாம்.
You look over there.
நீங்க அங்க இருக்கும்போது
you see a old brown bag.
ஓ எல்லாமே brown நோட்டா இருக்கிறது.
No million dollars in that brown bag.
Well, I'm going to know millions of dollars. That's not going to go to the
But if it's important to you,
அது உங்களுக்கு ஒரு வேளை முக்கியத்துவமா பட்சத்தில்
I guarantee you walk over.
உங்களுடைய நடத்தை குறித்து நான் ஒரு வடிவத்து சொல்ல முடியும்.
Open the bag.
நீங்கள் அந்த பேக்க திறக்கும் போது
And make a good judgment.
நீங்கள் அதை குறித்து நீங்க நியாய தீர்ப்பு இருந்தால்
சரியான ஒரு Someone will say you wasted your time.
நீங்கள் ஒரு நேரத்தை வீணாக செலவு செய்யறது யாராவது சொல்லப்பட்டது
பட் நாட் அ பாயிண்ட் இன் தி ஸ்கிரிப்சர்
நீங்க அந்த வசனத்தை பாருங்கள்
யூ ஆர் லுக்கிங் ஃபார் ட்ரூத்
நீங்க சத்தியத்தை நாடுறவங்களா இருக்கீங்க
ஐ நோ மாட் ஹவ் யூ ஃபைண்ட் இட்
நீங்க அதை அறிந்து கொள்ள விரும்புகிறீங்க
யூ வில் பை இட் யூ வில் பை இட்
நீங்க வந்து அதை வாங்குவீங்க
we are different
நாம் வித்தியாசமானவங்களா இருக்கிறோம்
when you live in a community
நாம சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது
இல்ல it might be three shops
நாம அங்க மூணு கடைகளை பார்க்கிறோம்
that might be restaurants
அது மூணு காரியங்களை நாம் பார்க்கிறோம்
but one of them have the best food
அங்க மூணு கடைகள்ல ஏதாவது ஒரு கடை சிறந்த உணவை நமக்கு கொடுக்கும் பட்சத்தில்
but because you don't like maybe something about that people
நீங்க ஒருவேளை ஜனங்களை பத்தி ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது
you would rather invest in the restaurant that does not taste good
நீங்க ஒருவேளை நல்ல உணவகத்தில் இருந்தாலும் அந்த உணவு வந்து உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு வந்து சுவையா இருக்காது
you really don't love good food
நீங்க ஒரு அந்த உணவு கூட நீங்க நினைச்சு மாட்டீங்க விரும்ப மாட்டீங்க
and the scriptures and the message is good food
ஆனால் வேத வசனமும் செய்தி நமக்கு அருமையான ஒரு ஆகாரமாக இருக்கிறது
I might not like my brother ways
சகோதரர் ஜேம்ஸ் அவர்களை ஒருவேளை நான் விரும்பாம இருக்கலாம்
I might not like the way he dress
அவர் உடை உடுத்திருக்கிற விதத்தை
நான்
இங்க இருக்கிற வாலிப சகோதரன் அவங்க விரும்பலாம்.
The very young one.
இங்க இருக்கிறது மிகவும் வாலிபனான ஒரு மனுஷன்.
But
ஆனால்
what should I do?
நான் என்ன செய்வது?
If this one has good food.
இவருக்குள்ள நல்ல கனி இருக்கும் பட்சத்தில்
and this one looks good but this one
has an armyaga etra or army illama irukalam
what should I choose as a faithful minister
oru viswasamulla uliyakaranar illa yaaru vandu therindukolla vendum
ummaila uliyakaranar therindukolla
we don't have the like minister's flesh
namo uliyakarangale adha avanga velithottatha namo vandu virumbavillai
some of them might be proud
sila perumaiya irukala
some of them might be cocky
அது பல விதத்துல பல
சில
வந்து மாம்ச பிரகாரமாக
செயல்படலாம் உங்களுக்குள்ளாக
ஒரு வரத்தை
கொடுத்திருக்கிறார்
அவர் அவருக்குள்ள அதை கொடுத்த அந்த வரம்
you come seek in the gift
அவருக்குள்ள இருக்கிற வரத்தை தான் நம்ம நாடி வருகிறோம்
let God deal with this flesh
தேவனுடைய மாம்ச பிரகாரமான காரியங்களை தேவன் இடைபடுவாங்க
in the first generation
நீங்கள் இப்படி விசுவாசிக்கும்
போது God gave a gift to a man
தேவன் ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு வரத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் நம்பும்போது
and you believe it's not important
நாம் அந்த அவருடைய பட்ட காரியங்கள் நமக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா நமக்கு
தோன்றும் you don't like a sword in court it is not there
அவர் சுத்தி போட்டிருக்கிற அந்த dress ஒருவேளை உங்களுக்கு பிடித்தல
you are disrespecting the giver of the gift
நீங்கள் அதன் மொத்தம் அவரை நீங்கள் அவமதிக்கும் போது அவர் கொடுத்த வரத்தை கொடுத்தவரை நீங்கள் அவமதிக்கிறவளா
you are saying to him
நீங்க அவரை பார்த்து சொல்லும்போது
why did you give that gift
ஓ அந்த வரத்துனால என்ன பிரயோஜனம்
இல்ல அந்த வரத்தை அவருக்கு எதுக்கு கொடுத்தீங்க
அவருக்கு எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேப்போம்
we don't need it
எங்களுக்கு அது எங்களுக்கு எங்களுக்கு அந்த வரத்தை
we can do the work without it
அவர் இல்லாமல் எங்களால என்ன செய்ய முடியும் வேலை செய்ய முடியும்
father you are not too wise
ஓ நீ தேவனே பிதாவே நீ ஞானமாக இல்லை அதுக்கு ஞானம் உடையவராக இல்லை
see how different it sounds
ஓ அது எவ்வளவு வித்தியாசமா நமக்கு சத்தம் எடுக்கிறது பாருங்க
you cannot choose who God gave the gifts to
தேவன் கொடுத்த அந்த வரத்தை நாம் என்ன செய்வதில்லை நாம் தெரிந்து கொள்வதில்லை
he might not treat you with respect
நாம் அவரை அவமரியாதையாக என்ன செய்கிறோம் நடத்துகிறோம்
I'm not seeking his respect
நாம் வந்து மரியாதை நாடுகிறவர்கள் அல்ல
I'm seeking the gift
நாம் வரத்தை நாடுகிறவர்களாக இருக்கிறோம்
and if our generation
இந்த தலைமுறையர்கள்
and not follow the older generation
பழைய தலைமுறை நாம் பின்பற்றாமல் இருக்கும் பட்சத்தில்
disagree with one another
நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போகாமல் இருக்கும் பட்சத்தில் அங்கே நடக்கிற சண்டைகள்
good fight
அங்கே நல்ல
போர் good argument
ரொம்ப நல்ல ஒரு argument தக்கம்
remember
நோடிமே
he think he is fighting for the father
நாம அவங்க நினைக்கிறாங்க நம்ம பிதாவுக்காக சண்டை போறோம் யுத்தம் செய்றோம்
he don't think he is fighting for the enemy
அவர் வந்து எதிரிகளோடு அல்ல சண்டை
and you think you are fighting for the father
நீங்க நினைக்கிறீங்க நான் என் தகப்பனுக்காக யுத்தம் செய்கிறேன்
என்று there are things to fight service
அப்போ நம்ம ஒருவருக்கு மரியாதை சேர்த்த ஏதோ ஒன்று அங்கே காணுகிறோம்
we can be better than the generation gone by
ஓ நம்ம முன்பாக இருந்த தலைமுறை கூட நம்ம சிறப்பா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக நாம் இருக்கிறோம்
so shall we stop
நம்ம இப்ப செய்ய ஆரம்பிக்கலாமா
the question is
கேள்வி என்பது
who is the son of man and what is his ministry about
மனுஷகுமாரன் யார் அந்த மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை பற்றி என்ன
so I'm going to start with the scripture
குறிப்பிடவில்லை அவர் மனுஷகுமாரனாக அங்க வந்திருக்கிறார்
a prophet
அவர் ஒரு தீர்க்கதரிசியாக
Jehovah himself
அங்க யெகோவா தாமே
the father called the father
அங்க யெகோவா தேவன் தாமே பிதாவானவர்
called Jeremiah
எரேமியாவை இப்படியாக அழைக்கிறார்
son of man
ஓ மனுஷபுத்திரனே
a prophet
ஓ ஒரு தீர்க்கதரிசி
is a son of man
அவர் ஒரு மனுஷகுமாரனாக இருக்கிறார்
now he come
அவன் இப்போது வந்து
after the Pentecost
பெந்தெகோஸ்து நாளுக்கு பின்பாக
he come back in the form of Holy Ghost
அவர் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் வருகிறார்
supernatural spirit
இறைக்கு மேற்பட்ட ஆவி
now he is son of God
அப்பொழுது அவர் தேவகுமாரனாக இருக்கிறார்
in the military army he is son of David
அவர் ஆயிரம் வருட அரசாட்சியில் தாவீதின் குமாரனாக இருப்பார்
he is son of God
அவர் தேவனின் குமாரன்
son of man
அவர் மனுஷ குமாரன்
son of David
அவர் தாவீதின் குமாரன்
Now, if you tell Pentecostal,
நீங்க இப்படி சொல்லும்போது
Jesus never called himself son of God.
இயேசு தம்மை தாமே தேவனின் குமாரனாக அழைத்துக் கொள்ளவில்லை என்று நாம் சொல்லும்போது
And tell them your prophet said.
நீங்க அதை உங்களுடைய தீர்க்கதரிசி சொன்னார் என்று சொல்லும்போது
Jesus never called himself son of God.
இயேசு தன்னை தானே தேவ குமாரன் என்று ஒருபோதும் அழைக்கவில்லை என்று சொல்லும்போது
They will laugh at you.
அவர் உங்களை பார்த்து சிரிப்பார்கள்.
They will laugh at your prophet.
John 9:35-37
Jesus heard that they had cast him out. And he asked him, Dost thou believe on the Son of God? Does he call himself Son of God? And he answered, Who is he, Lord, that I might believe? And Jesus said, Thou hast both seen and it is he that spoke it with thee. Now, the prophet is absolutely right. But if you quote it, with a wrong understanding,
நீங்கள் தவறான புரிந்து கொள்வதோட அந்த குறிப்பை நீங்க கையாளும் பட்சத்தில்
it becomes wrong.
அது ஒருவேளை தவறை போல தவறா இருப்பது போல தெரியும்
What's John 10:30
யோவான் 10:36
வாசித்து பாருங்கள் Say ye of him whom the Father hath sanctified and sent unto the world Thou art, because I said I am the Son of
God.
He said, you have problems with me because I say I am the Son of God. Watch Peter. Answer said, Thou art the Christ. The Son of the living God. So I go back to the quote again. Jesus never called himself Son of God. You know that. See, he came in the Son of Man. A prophet. Now your question is, who is the Son of Man?
யார் இந்த மனுஷ குமாரன்
and what does his ministry do
அவருடைய ஊழியம் என்ன செய்கிறது ஊழியம் என்னவா இருக்கிறது
so let's answer this first
இதைக்கு முதலாவது நான் பதில் கொடுக்க விரும்புகிறேன்
Jesus never called himself son of God
இயேசு தனித்தானே தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லவில்லை
what it means is that son of God has different meaning
ஏ தேவ குமாரன் என்று சொன்னால் அதற்கு வித்தியாசமான அர்த்தங்கள் இருக்கிறது
son of God
தேவ குமாரன்
is a son born from God.
அவர் தேவனிடத்தில் வந்த குமாரன்.
Isaiah 7:14 is very clear.
அங்கே ஏசியா 7:14 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது.
A virgin shall conceive.
அங்கே ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள்.
Bring forth a son.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள்.
And his name shall be called Emmanuel.
அவளுடைய பெயர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படும்.
And the prophet taking that scripture
To
Matthew 1,
மத்தேயு 1க்கு பிரம்மை கொண்டு சென்று
and said she conceived of the Holy Spirit
அவர் பரிசுத்த ஆவியினாலே கருவுற்று
and God was his father
அங்கே தேவன் அவருக்கு பிதாவாக இருக்கிறார்
then
அதன் பின்பு
So we can see Isaiah 9:6 also
அங்கே ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் கூட
Where it says, unto us a son is given.
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது.
So we know that he is the son of God.
அதன் காரணமாக அவர் தேவனுடைய குமாரன் என்று நமக்கு தெரியும்.
Also Proverbs 30:4 we can put it up. Proverbs son.
அங்க ஒரு குமாரர் இருக்கிறார் என்று சொல்கிறது.
What is his name?
அவருடைய பெயர் நாமம் என்ன?
And what is his son's name?
அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன?
If thou can tell.
உனக்கு அறிந்தால் அதை சொல்லு என்று
சொல்லுகிறார். So he is a son.
அங்கே ஒரு குமாரன் இருக்கிறார்.
So son of God, one meaning of son of God.
தேவனுடைய குமாரன் சொல் என்று அழைப்பதில் ஒரு அர்த்தம் என்ன என்று சொன்னார்?
Is someone whose father is God.
தேவன் அவருக்கு தகப்பனாக இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார் என்பது அர்த்தம்.
But then how can the prophet say Jesus never called himself son of God?
அப்படியானால் இயேசு தன்னை தேவகுமாரன் என்று ஒருபோல் அழைக்கவில்லை என்று எப்படி இயேசு சொல்கிறார்?
Because son of God
காரணம் இந்த தேவகுமாரன்
has another meaning.
அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது.
And that meaning is the son of God means a ministry.
தேவனுடைய குமாரன் என்றால் அது ஒரு ஊழியம்.
So son of God can be a person.
தேவனுடைய குமாரன் என்பது ஒரு நபராக இருக்கலாம்.
Son of God can be a ministry.
அது ஒரு ஊழியமாகவும் இருக்கலாம்.
And son of God can mean a dispensation.
தேவ குமாரன் என்று சொன்னால் அது யுகத்தை கூட குறிக்கும்.
The ministry.
அந்த ஊழியம் என்று சொல்லும்போது
the ministry of the Holy Spirit in the church.
அது சபையில் நடைபெறுகிற பரிசுத்த ஆவியின் ஊழியமாக இருக்கிறது.
And under that ministry.
அந்த ஊழியத்திலாக
he is a priest.
அவர் ஆசாரியராக இருக்கிறார்.
And his work is in heaven.
அவருடைய வேலை என்பது பரலோகத்தில் இருக்கிறது.
As the son of God.
ஆனால் தேவனுடைய குமாரன்
என்று சொன்னால்
அவர் ஒரு மனுஷனாக இருக்கிறார்.
That's it.
அவர் ஒரு நபர் என்று சொன்னால் ஒரு மனுஷன்.
But he has an office.
அவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது.
And his office is prophet.
அந்த ஸ்தானம் அந்த ஆளுகளும் என்பது தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார்.
That's Deuteronomy.
அது உபாகமத்தில் 18 அதிகாரம்
18:15
வசனம்.
The Lord thy God shall raise up a prophet.
தேவனாகிய கர்த்தர் நடுவிலே என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்ப பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Not raised up a son of God.
அவர் தேவ குமாரனை எழுப்ப போடுவார் என்று அங்கு சொல்லவில்லை.
Son of God is a person.
Amen.
தேவனுடைய குமாரன் என்று சொல்லும்போது அவர் ஒரு நபராக இருக்கிறார்.
His office is prophet.
அவருடைய அலுவலகம் தீர்க்கதரிசி அலுவலகமாக இருக்கிறது.
And that was the prophecy.
அதுதானே தீர்க்கதரிசனமாக இருக்கிறது.
Of Moses.
அது மோசேயுடைய தீர்க்கதரிசனமாக இருக்கிறது.
And this is confirmed in John.
இது மறுமொழி பாடாக யோவான் 4:45
When they invited Nathanael to come.
அங்கே நத்தானியேல் அவரிடத்தில் வரும்போது
come see.
வந்து பார்.
This man.
இந்த மனுஷனை பார்.
Is he not the one Moses, the prophet Moses spoke of?
மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசனத்தின்படி இவர்தான் அவர் என்று வந்து பார் என்று நத்தானியேல் வந்தபோது.
And then you have Matthew.
அங்கே மத்தேயு
16 14
who do men say I the son of man
so you begin to see even though he was the son of god
ange avar devane kumaranaga irukkirade namba kandu
the son of god had no ministry there
ange deva kumaranaga inna avar oodiyathai seiyavillai
but as the son of god
ange avar deva kumaranaga
he had the office or work of a prophet
அங்கே அவர் ஒரு அலுவலகத்தை அலுவலகத்திலிருந்து கிளி செய்ய வேண்டியவராக
இருக்கிறார் அங்கே
தீர்க்கதரிசி சொன்னது உண்மைதான்
He never called himself son of god
அவர் தன்னை தேவ குமாரன் என்று அழைக்கவில்லை என்பதும்
because he was son of man prophet
அவர் தீர்க்கதரிசியாக அங்கே இருக்கிறார் அதன் காரணமாக
he was not trying to tell you of his origin
அவர் தான் எங்கிருந்து வந்தார் என்று அவங்க சொல்லவில்லை
he was not trying to tell you about his relationship
அவரோடு கொண்டிருந்த உறவை பற்றி அங்க அவர்
சொல்லவில்லை he was trying to tell you about his ministry
அவர் ஊழியத்தை பற்றி அங்க அவர் சொல்ல வருகிறார்
and that was his ministry
அதுதான் அவருடைய ஊழியமாக இருக்கிறது
son of man
அவர் மனுஷ குமாரன்
this son means son of man
இங்கே son என்று சொல்லும்போது son of man என்றது
and son is son of god
அவர் தேவகுமார் SOG என்று சொல்லும்போது son of god
now if you were here with me
நீங்க என்ன இந்த கம் சரியா பார்த்தீங்க என்று சொன்னால்
we just show that son of god is a person
நம்ம தேவ குமாரன் என்று சொல்லுகிற ஒரு நபராக இருக்கிறார்.
Or son of God can mean a ministry of seven church ages.
ஏழு சபைக்காரன் கூட அவர் செய்யற அந்த ஊழியம் கூட son of God என்று அர்த்தமாகும்.
Or son of God can be a dispensation.
அங்கே தேவ குமாரன் என்று சொல்லும்போது அது யுகத்தை குறிக்கிறது.
Is that right?
சரிதானே?
So from the time of Pentecost,
அங்கே பெந்தெகோஸ்து நாளிலே தோட்டத்திலிருந்து,
if I can draw it like this,
நான் இப்படி வரைந்து காட்டும்போது,
everybody familiar with that?
இது ஏற்கனவே பார்த்திருக்கிறோமா?
From this point here,
this
is the early church. This is the apostolic church. There's a moon here. There's no star here. Then from this point here, to this point here, that was son of God.
அவர் தேவகுமாரனாக இருக்கிறார்.
Priest.
அவர் ஆசாரியராக இருக்கிறார்.
And that covered seven stars.
அது வந்து ஏழு சபை காலங்களுடைய நட்சத்திரங்களை அது கவர் செய்கிறது.
Seven church ages.
ஏழு சபை காலங்களை அது கவர் செய்கிறது.
And the comforter changed.
அங்கே தானே தேற்றுவாளர் மாறுகிறார்.
The comforter with the apostles.
அப்போஸ்தலரோடு கூட இந்த தேற்றுவாளன்
was when God himself was in his son.
தேவன் தம்முடைய குமாரன் வழியாக அவருடைய அவர்களுக்கு தேற்றவாளனாக இருந்தார்.
That's why he said that he must go away.
அது நிமித்தமாக தான் நான் உங்களை விட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்று அவர் சொன்னார்.
And he has sent a comforter.
நான் வேறு ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார்.
What he meant, he sent a comforter and not a form.
வேறு ரூபத்தில் தேற்றவாளன் அவர் என்று சொல்லும் போது அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்?
Because the comforter was with them. But there was a promise that the comforter will come in two forms. The first form,
it
was going to be with you, and it was going to be in you. The in you was the baptism of the Holy Ghost, and he was with you in the form of a star.
அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நட்சத்திரத்தின் வடிவிலே அவர் செய்தியாளனாக இருக்கிறார்.
Every star came,
ஒவ்வொரு நட்சத்திரமும்
was the comforter.
அது தேற்றவாளனாக இருக்கிறது.
They were a comforter for their age.
அந்த காலத்துக்கு அவர்கள் தேற்றவாளனாக இருக்கிறார்கள்.
How does God comfort you?
எப்படி தேவன் உங்களை தேற்ற முடியும்?
Through your word, through his word.
அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் உங்களை தேற்றுவார்.
Was Luther a comforter?
அவர் சபைக்கு ஆறுதலை கொண்டு வருகிறார். அந்த பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பிரமாணம் எப்படி சொல்கிறது?
There's a scripture.
அங்கே ஒரு வசனம் உண்டு.
Nevertheless, I tell you the truth, it's expedient for you that I go away, for if I go not away, the comforter will not come to you, but if I depart, I'll send him unto you. All right. I want to go to John 13:20. We know the comforter is tied to the word. The word comes by spirit. We know there are seven spirits before the thrones. They come in the form of a heavenly angel. And they come to an earthly angel. Anoints him. The heavenly angel is the Holy Spirit with the star.
And the பரலோக தூதர்கள் இந்த பூமிக்கு ஏழு தூதர்களுக்கும் அவர்கள் யாராக இருக்கிறார்கள்?
And the star is the Holy Spirit to the church.
அவர்கள் பரிசுத்த சபை. தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர்.
And after they believed the word of truth,
அவர்களுக்கு சத்திய வார்த்தை கேள்விப்பட்டவுடன்
Ephesians 1:13,
எபேசியர் 1:13 சொல்லப்படும்போது,
after they believed the word of truth from the start,
அங்கே ஒரு செய்தியாளர் அங்கே வரும்போது,
they received the baptism of the Holy Ghost,
அவர் பரிசுத்த ஆவியினால் நாற்சனம் பண்ணப்பட்டு,
now he is in you.
அதன்
வழியாக
அவர் நம்மக்குள்ளாக
இருக்கிறார். I'll be
with you. நான் உங்களோடு
இருப்பேன். Now watch 13:20.
அங்கே 13:20.
I thought there was somewhere that magnifies it, but I'm not familiar with this. But I'll read it for you.
நான் இது உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன்.
This is called a law of representation and imputation.
இதுதான் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பிரமாணமாக இருக்கிறது.
Verily, verily, I say unto you, he that receiveth whom I send, how much men did Jesus
send?
How many stars are on his right hand? What right hand means power, authority? So the seven horns is power. The power comes in the form of the Holy Spirit. These power are connected with seven eyes. And these seven eyes are connected with seven stars. So if he sends them, he's sending them seven horns. Now let's just take one, Luther. So if he sends Luther, he said, he that receiveth whom I send receiveth me. So some people say,
I was living in the days of Jesus, I would
follow him.
I would believe him. But if you
are living in Luther days,
and you did not receive Luther,
Luther's message,
if you did not believe Luther's message,
you would not have received Jesus.
Amen.
Worship whom? He that receiveth whomever I send receiveth me. So therefore Luther represents Jesus. I'll give you some quotes. Remember Israel? They were rejecting Samuel. They didn't want Samuel. They wanted a king like the rest of the world. Watch the prophet interpret it.
He said
they won't reject Samuel. They were rejecting the Holy Spirit. Because the Holy Spirit speaks to the age only through one man. Then other men who are gifts,
அவர்களுக்கு என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று அவர் சொல்கிறார்.
Let us go to the book of Luke 10:16.
லூக்கா அதிகாரம் 10:16.
Remember, Jesus is invisible now. His body is on the throne.
நம்ம நல்ல கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு காணப்படாதவனாக அவர் சிங்காசனத்திலே அவருடைய சரீரம் இருக்கிறது.
How are you going to find an invisible Jesus?
ஆனப்படாத இயேசுவை எப்படி நாம் காண முடியும்?
We are going to look for him.
நாம் அவருக்காக அவரை காணும்படி நாம் விரும்புகிறோம்.
And how where the invisible Jesus will speak from?
ஆனப்படாத இயேசுவை எப்படி உங்களோடு கூட பேசுவார்?
From the Baptist church?
பாப்தி சபை மூலம் பேசுவாரா?
Methodist?
Pentecostal மூலம் பேசுவாரா?
No, one man he said.
அவர் அனுப்பின அந்த ஒரு மனுஷனை கொண்டு தான் அவர் பேசுவார்.
The one he said represent him.
யார் அவரை அனுப்பினாரோ அவர் அவரை பிரதிநிதிப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
You reject him.
நீங்கள் அவரை புறக்கணிக்கும் போது
You reject who sent him.
அவர் அனுப்பினவரை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்.
Amen. So this age,
இந்த காலம்,
by rejecting William Branham,
அவர்கள் தீர்க்கதரிசி வில்லியம் பிரானமை புறக்கணித்து நின்றதால்
put the Holy Spirit on the outside.
பரிசுத்த ஆவியை வெளியே புறக்கணித்து இருக்கிறார்கள்.
Yes. They put him on the outside of the church.
அவர்கள் சபைக்கு வெளியே தள்ளி போட்டிருக்கிறார்கள்.
But he is inside the body.
ஆனால் அவர் மனவாட்டிக்குள் உள்ளாக இருக்கிறார்.
Amen. What's happening?
நீங்க சரியா கவனிங்க.
He that hear it, you hear it me.
உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறார்.
And he that despise it, you.
அவர் உங்களை புறக்கணிக்கிறவர்
despise me.
அவர் என்னை புறக்கணிக்கிறார்.
He that despise me despise him that sent me.
என்னை புறக்கணிக்கிறவன் என்னை அனுப்பினவரை புறக்கணிக்கிறான் என்றார்.
You hear William Branham?
நீங்கள் தீர்க்கதரிசி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க.
You hear Jesus Christ?
நீங்கள் ஒருவேளை தீர்க்கதரிசி சொல்லி பண்ணாமல் வெறுப்பீர்கள் என்று
சொன்னால்
நீங்கள் வெறுக்கிறீர்கள்.
You despise Luther?
நீங்கள் ஒருவேளை லூத்தரை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்றால்
Now I want you to watch this.
நீங்கள் இதை சரியா கவனிக்க வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன். He that hear it you.
உங்களுக்கு செவி கொடுக்கிறவர்
Hear it.
Yeah. உங்களுக்கு செவி கொடுக்கிறவர்
Brother Branham says.
நீங்க தீர்க்கதரிசி சொல்லும்போது
comes by hearing.
Oh, விசுவாசமானது கேள்வினால வரும்.
That is a faith is an understanding.
இன்னொரு இடத்துல சொல்லும்போது விசுவாசமானது புரிந்துகொள்வதாக இருக்கிறது.
If you are understanding like I understand.
என்ன நான் புரிந்துகொள்ளக்கூடிய விதத்தில் உங்களால் புரிந்துகொள்ள முடியும் என்று சொன்னால்
You see? So are you understanding the way William Branham understands?
தீர்க்கதரிசி வில்லியம் பிரானம் எப்படி புரிந்துகொண்டாரோ அதே போல உங்களால் புரிந்துகொள்ள முடிகிறதா?
Then you have faith.
அப்படியானால் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது.
And it's not your faith.
அது உங்களுடைய விசுவாசம் அல்ல.
It is his faith.
அது அவருடைய விசுவாசம்.
Amen. Therefore he represents Jesus. So
அதற்காக அவர் இயேசுவை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்.
Carefully.
சரியா கவனியுங்கள்.
We have 54 ministers.
இங்க 5 விதமான ஊழியக்காரர்கள் இருக்கிறோம்.
We say they are God sent.
அவர்கள் எல்லாமே சொல்கிறார்கள் தேவன் எங்களை அனுப்பி இருக்கிறார்.
They are God sent to a location.
ஒரு இடத்துக்கு அவளை
அனுப்பியிருக்கிறார்.
ஒரு தேசத்துக்கு நேரம் அனுப்பியிருக்கிறார். ஒரு கிராமத்துக்கு நேரம்
அனுப்பியிருக்கிறார்.
ஒரு பட்டணத்துக்கு நேரம் அனுப்பியிருக்கிறார்.
But not what Jesus said.
இயேசு அவளை அனுப்பவில்லை.
When Jesus sent,
இயேசு அவளை அனுப்பும்போது
he sent for age.
அவர் ஒவ்வொரு காலத்துக்கும் அனுப்புகிறார்.
Not just a country.
ஏதோ ஒரு தேசத்துக்கு அல்ல.
For a whole age.
புறக்கணிக்கும் போது புறக்கணிக்கிறோம்
Which Jesus? The Bible said there is another Jesus. Another gospel. Another spirit. So let me ask you this. The Baptist that Jesus had, is that your Jesus?
அதாவது பாப்திஸ்ட் சபையார் சொல்லுகிற இயேசு உங்களுடைய இயேசுவா?
And the gospel they preach, is it your gospel?
அவர் பிரசங்கிக்கிற அந்த சுவிசேஷம் உங்களுடைய சுவிசேஷம்.
And they say they have the Holy Spirit. Is that the same Holy Spirit you have? அவர்
சொல்லுகிறார் நாங்கள் பரிசுத்த உடையவளாய் இருக்கிறோம் என்று. அதே பரிசுத்தாவே நீங்கள் உடையவளாய் இருக்கிறீர்களா?
Therefore their Jesus.
அதன் காரணமாக அவருடைய இயேசு
which is their lamb.
அவர் ஆடு என்று அழைக்கிற அந்த இயேசு
is not our lamb.
அவர் நம்முடைய ஆடு அல்ல.
Their lamb has spot and blemish.
அவங்களுடைய ஒளி வந்து மங்கி அணிந்து போகிறது.
எல்லாம் இஸ் நாட் அக்செப்டபிள்.
அவங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா?
தி ஸ்பிரிட் கேன் கம் பேக்.
அது நிமித்தம் தான் ஆவி இப்படி வருகிறார்.
பிகாஸ் இட்ஸ் நாட் தி ரைட் லாம்.
அவர்கள் சரியான ஒரு வெளிச்சத்தில் இல்லை, அந்த ஒளியாக இல்லை.
You see, the Seventh-day Adventist lamb does not save by grace alone, but even days and Sabbaths.
அங்கே ஓய்வு நாளை கடைபிடிப்பதன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள்.
So they mix law and grace.
அவர்கள் எல்லாவற்றையும் கிருபையும் பிரமாணத்தை குழப்பி கொள்கிறார்கள்.
My lamb is all grace.
ஓ, என்னுடைய விளக்கு வந்து எரிந்து பிரகாசிக்கிறதா இருக்கிறது.
See, the Wesleyan lamb.
அங்கே வெஸ்லியனுடைய விளக்கானது இன்றைக்கு
உபதேசத்தின்
மூலமாக வழிநடத்தப்பட்டு அந்த காலத்துக்குரிய அந்த நபரின் மூலமாக
வெளிநடத்தப்பட்டிருக்கிறது.
சரியான ஆடை, உண்மையான ஆட்டை பிரதிநிதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் லூத்தரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தான் என் ஆடை
என்று
அதுதான் நீதிமானாக்கப்படுதல் என்ற உபதேசத்தை சுமந்து வருகிறது.
If you live right,
நீங்க இங்கே வாழ்ந்து
வாழ்ந்து did not believe and understand the doctrine of justification ஒவ்வொரு
மனுஷனும் அவருக்கு உபதேசத்தை உடையவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஊழியம் கிடையாது.
Did Luther have a ministry?
லூத்தர் ஊழியம் உடையவராக இருந்தாரா?
What was Luther's doctrine?
அப்படியானால் லூத்தருடைய போதனை என்ன, உபதேசம் என்ன?
Justification.
நீதிமானாக்கப்படுதல்.
But Luther taught many other things.
ஆனாலும் லூத்தர் இன்னும் வேறு அதிகமான காரியங்களை போதித்தார்.
Concerning life.
அது வந்து சில வெளிச்சத்தை அவருக்கு
concerning other truths.
இன்னும் அநேக சத்தியங்களை அவர் பிரசங்கித்தார்.
But if you want life,
உங்களுக்கு ஜீவன் வேண்டும் என்று சொன்னார்,
you have to come to the doctrine of justification.
நீதிமானாக்கு படுதல் என்ற உபதேசத்துக்கு நேரா நீங்க கடந்து வர வேண்டும்.
That is why Brother Branham,
அது நிமித்தமாக அதிக
describe the age,
இந்த
the church age, describe
சபை காலத்தை பற்றி அவர் போதிக்கும் போது,
he described the ages,
அந்த ஒவ்வொரு காலத்தை அவர் குறிப்பிடும் போது,
he described the mystery,
அந்த காலத்துக்குரிய ரகசியத்தை அவர் குறிப்பிட்டு,
he described the doctrine,
அந்த காலத்துக்குரிய உபதேசத்தை குறிப்பிட்டு,
by only one word,
ஒரே ஒரு வார்த்தையில,
the doctrine of justification,
நீதிமானாக்கப்படுதல் உபதேசம்,
the doctrine of sanctification,
பரிசுத்தமாக்கப்படுதல் உபதேசம்,
the restoration of the gifts,
பரிசுத்த ஆவி திருமாலிக்கப்படுதல்,
and the Holy Ghost himself,
அங்கே பரிசுத்த ஆவியானவர் தாமே.
Watch carefully.
நல்லா கவனிங்க.
Luther, justification.
லூத்தர் வந்து நீதிமாக்கப்படுதல்.
What justification?
நீதிமாக்கப்படுதல் என்றால் என்ன?
See?
Yeah.
Therefore, you can believe everything Luther said.
லூத்தர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசிக்க முடியும்.
But don't I not quicken to the doctrine of justification.
நீங்கள் நீதிமாக்கப்படுதல் என்ற உபதேசத்துக்கு நீங்கள் உயிர்ப்பிக்கப்படாத பட்சத்தில் உங்களுக்கு ஜீவன் இல்லை.
But you could be foolish virgin.
நீங்க ஒருவேளை புத்தி இல்லாத கன்னிகை கூட இருக்க முடியும்.
Because your outside is lined up with the message.
அங்க செய்தியோடு எல்லாம் இணைத்து போக வேண்டும்.
But the inside cannot understand the
doctrine. ஆனா ஒருவேளை உங்களுக்குள்ளாக புரிந்து கொள்வதால் இல்லாமல் இருக்கலாம்.
And the prophet said,
அங்க தீர்க்கதரிசி சொல்கிறார்,
they lack oil.
அங்க வந்து எண்ணெய் இல்லாத விளக்கு.
They lack revelation.
ஓ, நமக்கு வெளிப்பாடு.
How can you lack revelation and live so clean?
நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கலாம், ஆனா எண்ணெய் இல்லாத பட்சத்தில் அதனால என்ன பிரயோஜனம்?
How can you be a foolish virgin and live so clean?
அங்கே புத்திலாத கண்ணிகை சுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்.
And have no birth.
ஆனா அவளுக்கு அங்கே இப்ப மறுபிறப்பு இல்லை, என்ன இல்லை.
Because they were obedient to the other teachings of Luther.
அங்கே பல மத்த உபதேசங்களை அவங்க கையாண்டிருக்கிறார்கள், ஆனா முக்கியமான உபதேசம் இல்லாங்க.
So the evidence of the Holy Spirit,
அங்க பரிசுத்தாவி வெளிப்பாடு என்பது,
is to understand the doctrine of life for your day.
உங்க காலத்துக்குரிய உபதேசத்தை புரிந்து கொள்வதாகவும் அதுதான் ஜீவனா இருக்கிறது.
Watch carefully. Where did we get this?
இது நம்ம எங்கிருந்து பெற்றுக்கொண்டோம்?
We got that from 2 John.
2 யோவான் புத்தகத்திலே.
3 John.
3 யோவானிலே.
3 John. 1:19. 2 John or 3 John? 3 John. 2 John 1:18.
உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் போன பலனை எச்சரிக்கையாக
சொல்லும்போது உடனே தமிழ்ல வாசிக்கிறது ரெடியா
மைக்ல வாசிருமா?
2 John 1:9.
Look to yourself that we lose not those things which we have wrought, but that we receive a full reward. Whosoever transgresseth and abideth not in the doctrine of Christ hath not God. He that abideth in the doctrine of Christ, he hath both the Father and the Son.
So what was the doctrine of Christ?
கிறிஸ்துவ உபதேசம் என்பது என்ன?
In Luther day.
லூத்தர் காலத்தில்
justification.
So what happened to everything else Luther preached?
Luther prasangitha matra kaaryangalai kurithu enna?
It was to promote godliness.
Matra kaaryangalai deva bhaktiyai pathiyathu.
And it was a life to learn how to please God.
அது தேவனை பிரியப்படுத்துவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு
ஜீவியமாக
அவர் நமக்கு செய்த உலகத்துக்கு அவர் செய்த காரியம்
என்ன
எப்படி வாழ வேண்டும்
So when the scripture says now
இப்பொழுது வேற வசனம் சொல்லும்போது
when the scripture says
இப்படி வேற வசனம் சொல்லும்போது
Ephesians 1:13
எபேசர் 1 அதிகாரம் 13வது வசனத்திலே
after you hear the word of truth
சத்திய வசனத்தை நீங்கள் கேட்ட பின்பு
you are baptized with the holy spirit
பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் அது பத்திரிக்கப்பட்டிருக்கிறது
now watch carefully
நீங்க சரியா கவனிங்க
then brother Branham preached long hair for the woman
அவர் வந்து நீண்ட தலைமுடி வளர்க்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி பிரசங்கித்திருக்கிறாரா
he just preached that right
அதே அவர் பிரசங்கித்திருக்கிறார் அல்லவா
okay now watch
இப்போ கவனிங்க
is that the message
அது செய்தி தானே
now if a sister
இப்போ ஒரு சகோதரி
believes with all her heart
அவள் முழு இருதயத்தோடு இப்படி விசுவாசிக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்
that she should have long hair
அவள் இப்படி நீண்ட தலைமுடியை உடையவளாக இருக்க வேண்டும்
and she believes and she keeps her hair long
அவள் அந்த முடியை நீளமாக உடையவளாக இருக்கும்
is that the word
அது தேவனுடைய வார்த்தை தானே
is she believing the word
அவள் வார்த்தை விசுவாசிக்கிறாள் விசுவாசிக்கிறாள் தானே
is she living the word
அவள் வார்த்தையின்படி வாழ்கிறாள் தானே
can she get the holy spirit by believing the word for long hair
இந்த நீண்ட தலைமுடியை பற்றி விசுவாசிக்கிறதன் மூலமாக அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ள முடியுமா
In the early days
ஆரம்ப நாட்களிலே
we can preach anything
நாம எது வேணாலும் பிரசங்கிப்போம்
we can preach on hair
நாம முடிய பற்றி பிரசங்கம் பண்ணுவோம்
we can preach on clothes
அங்க வஸ்திரத்தை பத்தி துணியை பத்தி பிரசங்கம் பண்ணுவோம்
and after we finish preach
அந்த பிரசங்கத்தை முடிச்சிட்டு பிறகு
we say how many would like to have the holy ghost
எத்தனை பேர் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்போம்
no
அதுக்கு பரிசுத்தாவுக்காக இருக்கு
different doctrine does different things
உபதேசம் என்பது அங்கே வித்தியாசத்தை கொண்டு வருவதில்லை
yes doctrine to sanctify you
அது பரிசுத்தமாக்கப்படுகிறது ஒரு உபதேசமா இருக்கு
the doctrine that sanctifying does not the doctrine that justifies you
பரிசுத்தப்படுத்துற உபதேசம் உங்களை வந்து நியாயத்திற்கு ஒரு உபதேசம் அல்ல
it's like carrots carrots is food
yeah அது வந்து ஒரு
ஆமா but carrots won't do anything for my foot
yeah
eating carrots will not help my foot
அதாவது நான் குசிக்கிறதால அந்த கேரட் வேற விதத்தில் எனக்கு உதவி
செய்யும்
அது என் கண்ணு பார்வைக்கு அது எனக்கு உபயோகமா இருக்கும்
See, mandrake leaves.
Yeah, மனுஷன் வாழ்வதற்காக
I can eat a lot of mandrake leaves.
நீங்க வந்து ஒருவேளை குசிக்கலாம்
கீரை
அது என் குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கலாம்
இல்ல குடும்பத்தை பெருக்கிறது
அது எந்த விதத்துல புருஷனுக்கு உதவி செய்யாது
another teacher
அங்கே அப்படிதான் போதிக்கப்படுகிறது
you see so every food
ஒவ்வொரு உணவும்
அவர் addresses some part of your body
உங்களுடைய சரீரத்தை உடுத்தி வைக்கிற எந்த ஒரு
வஸ்து is good for something
அது ஒருவேளை உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று சொன்னால்
but if you only eat carrots
நீங்க ஒருவேளை ஒரே கேரட்
you might not be hungry
நீங்க ஒருவேளை பசியாம இருக்கலாம்
you might not be blind
நீங்க அதை குறித்து வேற ஆகாரத்து குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கலாம்
but you'll be very malnutrition very weak
நீங்க ரொம்ப பலவீனமானவர்களா காணப்படுவீர்கள்
see because the other parts of the body can't use it
சரீரத்துல வேறு பாகத்துக்கு அது உபயோகமா இருக்காது
so the doctrine
இந்த உபதேசம் என்ற
ஒரு that carries life
ஜீவனை சுமந்து வருகிற உபதேசம்
is the doctrine that the prophet identifies with every messenger
அந்த தீர்க்கதரிசி ஒவ்வொரு காலத்திலும் செய்தியாளர்களை கொண்டு வந்து அந்த ஜீவனை கொண்டு வர உபதேசத்தோடு தீர்க்கதரிசி அதை அடையாளப்படுத்துகிறார்
so I cannot preach on the conduct of the church
சபையினுடைய ஒழுங்கு விதியை பற்றி நான் என்ன செய்ய முடியாது பேச முடியாது
the pulpit must face east
இந்த இதுதான்
பிரசங்கம் பண்ணது கிழக்கு பார்த்தா இருக்கணும்
the church must have a bell
சபையில எப்படி ஆலை அடிக்கிற ஓசை மணி
இருக்கணும்
I can follow all of that
நான் அதுவரை எல்லாத்தையும் கடைபிடிக்கலாம்
my church will never be born again
சபை மறுபிறப்பை அடையவில்லை.
Because they have doctrine to set order.
அவர்கள் சபையை ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கு உபதேசத்தை
உடையவர்கள்.
அங்கே தலைமைத்துவத்தை பற்றி கொள்வதற்கு உபதேசம் இருக்கிறது. அங்கே ஊழியக்காரர் ஏற்படுத்துவதற்கு ஒரு உபதேசம்
இருக்கிறது.
அங்கே சரிபடுத்துவதற்குரிய உபதேசம் இருக்கிறது. அங்கே கடிந்து கொள்வதற்கான உபதேசம் இருக்கிறது. அங்கே தேவ பக்திக்குரிய உபதேசம் இருக்கிறது. அங்கே ஜீவனை கொண்டு வருவதற்கான உபதேசம் இருக்கிறது.
1 John 4.
Is there any way to look at the word translation?
The mic cut out.
You have such a small head.
Yeah.
You must be very humble. Small head, humble man. Okay, watch. Let's. Is this Easton, right? Can we do that for the verse that we just had? 2 John 1:9. Watch carefully.
In the verse that we just had, 2 John 1:9.
The word transgress.
And we read that.
ஒரு
கட்டளையை அது வந்து மீறி நடப்பது என்று சொல்லும் போது.
But there's a better meaning.
அதுக்கு இதோட ஒரு நல்ல அர்த்தம் என்னன்னா,
the message table.
அங்கே செய்தியினுடைய அந்த மேசையில,
the message table.
அந்த செய்தியினுடைய மேசை, அதாவது message table.
The word transgress means.
அங்கே வீர்தல் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அர்த்தம்,
to bypass.
அதை கடந்து தாண்டி போவது,
to step over.
அதை தொடாமல் அப்படியே மீறி கடந்து போவது,
it means not to touch.
அதை தொடவே தொடாது.
In other words, if you are in Luther day,
Lutheran nattile,
you can preach anything.
Enna vendralum prasangikapadum.
If you bypass justification,
neenimaaga podale neenga taandi pogumbachathil,
you are transgressing the gospel for that day.
Andha kaalathukuri suvisheshathil neenga meedi nadakkiravalaga irukkireenga.
So any religion,
endha oru madathilo,
that did not preach justification by faith in Luther day,
Lutheran nattile neenimaaga podale podesathil prasangikada pachathil,
were transgressors.
Avargalala meedhil seigiravalaga
irukkirar. Even if they were living holy,
அவங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.
This is the word in the message table.
இங்க செய்தியினுடைய அந்த டேபிள்ல
if you pass over the doctrine of justification,
நீங்க நீதிமானாக்கப்பட்ட உபதேசத்தை கடந்து அதை தாண்டி போக
முடியும். You were a transgressor.
நீங்க மீறி நடக்கிறவர்களா இருப்பீர்கள்.
If you go past it, pass on before it.
நீங்க அதுக்கு முன்பாக கடந்து போகும் பட்சத்தில்,
see, pass by.
அதை கடந்து போகும் போது,
in other words, you never have anything to do with it.
நீங்கள் அதை குறித்து ஒன்றும் கண்டுகொள்ளாமல்,
like some people say,
சில தலைவர் சொல்லுகிறது போல,
until you listen to gospel.
நான் எளிமையான சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேன்.
Jesus died.
அவர் எனக்காக மரித்தார். அவர் எனக்காக
செய்யப்பட்டார்.
அவர் எனக்காக உயிர்த்தார்.
And in Luther day,
அந்த லூத்தர் நாட்களிலே,
they said, you know, I'm not into all that deep stuff. So in Luther day, they say,
அங்கே லூத்தர் நாட்களிலே சொல்லும்போது,
I believe in Jesus.
அவர் இயேசுவை நான்
சொல்றேன். I believe he died.
அவர் மரித்தார்.
buried. He took my sin. I believed that. But what is this doctrine of justification? I just preach a simple gospel. That's my pass. Sidestep. And you are a transgressor. Because the people cannot get life without that doctrine. And you can't get that doctrine from anybody. Spoken word, original seed.
Part 2.
The prophet said life can only come through the body. You have to meet a follower of Luther
who
presents that doctrine to you, and then life
can
come through the body. Like today, unless you meet a believer of William
Branham,
one who is already born again, for he that bid in God's speed,
அவருடைய துக்கிரிகைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கின்றார்.
You are partakers of his healing feet.
அவருடைய துக்கிரிகைகளுக்கும் நீங்கள் பங்குள்ளவனாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது.
I appreciate being here.
இங்கே இருப்பதை நான் ரொம்ப பாராட்டுகிறேன்.
And I appreciate the brother.
சகோதரனை நான் பாராட்டுகிறேன்.
Allowing me to stand before his sacred desk.
இந்த இடத்துக்கு என்னை அனுமதித்து இப்படி பிரசங்க அனுமதித்து நிமித்த நான் அவரை பாராட்டுகிறேன்.
But the minute
அந்த நிமிஷத்தில்
I will say something against the prophet.
ஒருவேளை நான் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஏதாவது சொல்லுவேன் என்று வைத்துக்
கொள்ளுங்கள்.
அவருடைய உபதேசத்துக்கு எதிராக ஏதாவது சொல்லுகிறேன் வைத்துக்
கொள்ளுங்கள்.
எல்லா ஸ்தாபன காரியங்களை குறித்து நான் பேசுவேன் என்றால்
not mention the prophet.
தீர்க்கதரிசி நான் சொல்லாமல் சொல்லக்கூடிய காரியங்கள்
yes, Allah will go.
அவருடைய ஆடு அவரை விட்டு போய்விடும்.
His Holy Ghost will stand for that.
அவர் தேவனுடைய ஆவி அவரோடு கூட தங்கியிருக்க முடியாது. அங்கே ரெண்டு வேற வேற ஆவியா இருக்கிறது.
And so it is with every born again minister.
ஒவ்வொரு மறுபடி பிறந்த ஊழியக்காரனுக்கும் அதுதான் காணப்படுகிறது.
And also with God.
அங்கே தேவனிடத்திலும் அதுதான்.
God said, don't do it.
நீங்கள் அப்படி செய்யாதீர்கள்.
Amen.
Amen.
One more thing before I finish with Son of God.
அங்கே மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆடு இருக்குது என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வெஸ்லி நாட்கள்
நான்
பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று வெஸ்லி நாடு சொல்லுகிறது. இங்கே இப்போ லூத்தர் என்று ஆடு சொல்லுகிறது. என்னுடைய ஆடு ஒரு அங்கே
பரிசுத்தமாக்கப்படுகிறது.
அப்பொழுது அவர்கள் அங்கே மீறி
நடக்கிறார்கள்.
அந்த காலத்தில் மற்ற
எல்லாரும்
அவர்கள் எல்லாம் மீறுதல் செய்கிறவர்களாக
இருக்கிறார்கள்.
உங்களை பரிசுத்தப்படுத்துகிற அந்த சரியான ஆட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிற
காரணத்தினால்
அது நிமித்தம் அவருடைய ஆடு வந்து அங்கே குற்றமுள்ள ஆடாக அது புலிகள் ஆடாக
மாறுகிறது.
இங்கே அடையாளம் என்பது
the token
inge adalam endru
represents the truth of the lamb
ange hattukuttiyanavar pattiye unmaye satyate adu pratinidhippaduthukiradha irukkiradhu.
If your doctrine is wrong, you have the wrong lamb.
நீங்க உங்களுடைய உபதேச தவறா இருக்கும் பட்சத்தில் தவறான ஆட்டை உடையவளாக
இருக்கிறீர்கள்.
உங்களுடைய உபதேச சரியாக இருக்கும் பட்சத்தில் சரியான ஆடை உடையவளாக இருக்கிறீர்கள். அதுதான் தீர்க்கதரிசி டோக்கன் செய்து
பிரசங்கித்திருக்கிறார்.
என்பது நமக்கு பாவ நிமித்தி
அந்த
பாவ நிமித்தி தான் மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. நமக்கு செய்தி உடையவளாக
இருக்கிறோம்.
அங்கே சகல சத்தியத்தினுடைய ஒரு செய்தி உடையவளாக இருக்கிறோம். அங்கே பாப்டிஸ்டுடைய ஆடு வந்து அது வந்து அது குறைவுள்ளதா
இருக்கு.
அங்கே மெத்தடிஸ்ட் ஆடு கூட குறைபாடுடையதா
இருக்கு.
அந்த பெந்த ஆடு கூட குறைபாடுடையதா இருக்கிறது. அவளுக்கு அடையாளம் கிடையாது. அவங்க தவறான ஆவி உடையவளா
இருக்கிறார்கள்.
பரிசுத்த ஆவி என்று
அழைக்கிறார்கள்.
அங்கே அவர்கள் வேற சுவிசேஷத்து உடையவளா
இருக்கிறார்கள்.
அவர்கள் அநேக வேற இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். நாம் அதை குறித்து
வாசிக்கிறோம்.
ரெண்டு குழந்தைகள் 11 அதிகாரம்
But I fear least by any means as the serpent beguiled Eve through his subtlety. So your mind should be corrupted from the simplicity that is in Christ. For if he that cometh preach another Jesus, whom we have not preached, or if ye receive another spirit, which ye have not received, or another gospel, which ye have not accepted, ye might well be with you.
எப்படி உங்களிடத்தில் வருகின்றவன் நாங்கள் பிரசங்கிக்காத வேறு இயேசுவை பிரசங்கித்தானால் அவன் நீங்கள் பெற்றிருந்த வேறு ஆவியை பெற்று நீங்கள் ஏற்றுக்கொண்டாங்க வேறு சுவிசேஷத்தையும் பெற்றிருப்பீர்களானால் நன்றாக சகித்திருப்பீர்கள் அதை யோசித்திருப்பீர்கள்.
So is the Baptist Jesus our Jesus?
No. Baptist Jesus, our
Jesus.
அங்க வேறொரு இயேசு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது.
அவர்கள்
சொல்லுகிறார்கள் அவருடைய இயேசு மரித்தார், வணக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தார் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற இயேசு நம்முடைய இயேசு அல்ல. அவர்கள் வேற இயேசுவை விடவில்லை இருக்கிற பட்சத்தில் அவர்கள் உண்மையான இயேசுவை
புறக்கணிக்கிறார்கள்,
மறுதளிப்புகிறவர்களா இருப்பார்கள். நல்லா கவனிங்க.
Is the Methodist Jesus our Jesus?
Methodist Jesus நம்முடைய இயேசுவா?
இல்லை.
Then you have to admit each one of them have the wrong lamb.
அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்ற எல்லாரும் தவறான ஆடை உடையவர்களா இருக்கிறார்கள் என்பதை நாம் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
And when the prophet is God's only acceptable way,
தேவன் தாம் அளிக்கப்பட்ட வழியை மாற்றமே அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதில் எந்த பழுதும் இல்லை, அங்கே எந்த குறைபாடும் பழுதும் இல்லை. உங்களுடைய ஆடு நாம் கிருபையினால் மட்டும் ரட்சிக்கப்படாத
உங்களுடைய
எந்த ஆசீர்வாதமும் பாவ நிமித்தில் தான் இருக்கிறது.
How can you? How can you expect God to save you?
எப்படி தேவன் உங்களை ரட்சிப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும்?
When you are the wrong lamb.
நீங்க தவறான ஆட்டை உடையவளாக இருக்கும்
போது. Therefore he does not save them.
அது நிமித்தம் தான் அவளை அவர் ரட்சிக்கிறது.
They come up in the second resurrection.
அவர் இரண்டாவது உயிர்த்தெழுதலில் வந்து.
Even though they say they have a lamb.
அவர்கள் ஒருவேளை ஒரு ஆடு மூலமா ரட்சிக்கப்பட்டது
சொன்னார்கள்,
அங்கே சரியான உண்மையான ஆடை அவர்கள் சந்திக்காத அங்கே எவ்வளவுதான் பலி செலுத்தினாலும் அங்கே நியாயபதி இருப்பார். அங்கே அவர் ஆடை சந்திப்பார்கள், உண்மையான ஆடை சந்திப்பார்கள். அங்கே வெள்ளை சிங்காசனத்தில், வெள்ளை
சிங்காசனத்தில்
இங்கே கவனியுங்கள். நாம் இப்படி
சொல்லுகிறோம்,
சிங்காசனத்தில் இருக்கிறார்.
Before the throne are seven eyes.
அங்கே ஏழு கண்களுக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக
seven spirits.
ஏழு ஆவிக்கு முன்பாக
they represent the Holy Spirit.
அவர்கள் பரிசுத்த ஆவி பிரதிநிதிப்படுத்துகிறார்கள்.
To the man.
ஒரு மனுஷன் வழியாக.
So the angel.
இங்கே தூதன் என்பவன்
is the Holy Spirit too.
அங்கே நட்சத்திர செய்தியாளர்களுக்கு பரிசுத்தாவியாக இருக்கிறார்கள்
தூதன்.
இந்த மாதிரியானது
does not change.
இந்த மாதிரி மாறவே இல்லை.
The angel
அங்கே தூதன்
was the Holy Spirit to Moses.
அங்கே பரிசுத்தாவிக்கு மோசேக்கு பரிசுத்தாவியாக
அங்கே
மோசையோடு கூட இந்த தூதன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்.
And Moses had to behave the way the angel told him to.
அங்கே தூதன் என்ன சொன்ன சொன்னாரோ அதை தான் அவர் சொல்கிறவராக இருந்தார்.
And the same thing with William Branham.
அதேதான் வில்லியம் பிரானமோடு கூட.
He had to behave the way the angel taught him to behave.
அவருக்கு ஏஞ்சல் எப்படி போதித்தாரோ அதன் வழியாகவே அவர் நடக்க வேண்டியவராக இருந்தார்.
The angel said, I'll teach you the fish.
நான் வந்து மீன் பிடிக்க உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று தூதன் சொன்னார்.
Same one that taught Peter the fish.
அதே பேதுருவுக்கு மீன் பிடிக்க கற்றுக் அதே தூதன் தான் தீர்க்கதரிசிக்கும் கற்றுக்
கொடுத்தார்.
அவருக்கும் தீர்க்கதரிசிக்கும் மீன் பிடிக்க கற்றுக்
கொடுத்தார்.
அங்கே அதே தூதன் தீர்க்கதரிசிக்கு வரங்களை பற்றியும் அவர்
பிரசங்கித்தார்.
அது குறித்து வசனங்களே அவர் கொடுத்தார்.
நீங்கள்
இப்போ இந்த நட்சத்திரமானது
represents Jesus.
இயேசுவை பிரதிநிதிப்படுத்துகிறது.
He represents the lamb.
அவர் ஆட்டுக்குட்டி ஆடை பிரதிநிதிப்படுத்துகிறார்.
And the angel.
அங்கே தூதன்
represents the spirit.
அல்பாவது ஆவியை பிரதிநிதிப்படுத்துகிறார்.
The Holy Spirit.
பரிசுத்த ஆவியை.
And the Holy Spirit.
அந்த பரிசுத்த ஆவியை
symbolizes the dove.
அவர் வந்து புறாவின் ஒரு புறாவின் அடையாளமாக
இருக்கிறார். So every year the dove came to the lamb.
ஒவ்வொரு காலத்திலும் ஆட்டுக்கு நேராக அந்த புறா வருகிறது. ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்தின் செய்தியாளர் ஆட்டையும் புறாவையும் அவன் பிரதிநிதிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஒவ்வொரு காலத்திலும்
அந்த ஹோலி ஸ்பிரிட்
அந்த பரிசுத்தாவி
represent the father
பிதாவை பிரதிநிதிப்படுத்துகிறார்.
அந்த லாம்
அங்கே ஆடு
represent the son
குமாரனை பிரதிநிதிப்படுத்துகிறார்.
And when it says
அது இப்படி சொல்லும்போது
abided not in the doctrine of Christ
கிறிஸ்துவின் உபதேசத்தில் இல்லாதவன்
have not father and son
அவன் பிதாவே குமாரனே உடையவன் அல்ல.
They have not Jesus, the right Jesus.
அவர்களுக்கு உண்மையான இயேசு இல்லை.
And they have not the right spirit.
அவர்களுக்கு உண்மையான ஆவி இல்லை, சரியான ஆவி
இல்லை. They don't have the ministry of the lamb and the dove.
அங்கே ஆட்டுக்குட்டியின் புறாவின் ஊழியம் அவர்களுக்கு இல்லை.
Now the question lies
இப்போ ஒரு கேள்வி எழுப்புகிறது.
What kind of bird do they have?
அவர்கள் எப்படிப்பட்ட பறக்க உடையவர்களாக இருக்கிறார்கள்?
The prophet always links the dove on the crow.
அங்க வந்து புறாவானது ஆட்டை வழிநடத்துகிறது என்று திகிலிச்சு சொல்கிறார்.
புறாவும் காக்காவும் always eat everything.
அங்க காக்கா எல்லாவற்றையும் சாப்பிடுகிறது.
The lamb only eats the grain.
ஆனா ஆடு வெறும் புண்ணை மட்டுமே தின்கிறது.
In every age.
ஒவ்வொரு காலத்திலும்
there was lamb and dove.
அங்கே ஆடு புறாவும் இருக்கிறது. நீங்க சரியா கவனிங்க.
The messenger comes.
இங்க செய்தியாளர் வரும்போது
the message.
அவர் ஒரு செய்தியோடு வருகிறார்.
From the spirit.
ஆவி மூலமாக.
And the message contains a mystery.
அந்த செய்தி ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது.
And the mystery that carries life is the doctrine of Christ in Luther was the doctrine of justification.
ரகசியத்தை கொண்டு வருகிறது அந்த செய்தியானது அந்த உபதேசமானது ஜீவனை கொண்டு வருகிறது.
Everybody else
ஒவ்வொருவருக்கும்
who is not elect for the age
அந்த காலத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
did not hear their name
அவர்கள் இந்த செய்தி கேட்கவில்லை என்றால் அவர்கள் பெயர் அழைக்கப்படுவதை அவர்கள் கேட்கவில்லை.
Because it's not their name is not connected with this mystery.
இந்த ரகசியத்தோடு அவர்களுக்கு பெயர் தொடர்பு இல்லாத காரணத்தினால்
Let me give you an example.
ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
There was Baptist here.
நீங்கள் இருந்த ஒரு பாப்டிஸ்ட் சகோதரர்
And I say seven thunders.
நான் அவளை பார்த்து ஏழு இடிப்புல பேர் சொல்லும்போது அவள் இப்படிதான் உட்கார்ந்து பார்ப்பாங்க. புரியாமல்
அதே சாட்டம்
மூணாம் இருப்பு என்று சொல்லும்போது அவங்க இப்படிதான் கை கைட்டு இப்படி அமைதியா பார்ப்பாங்க.
But among believers
ஆனா விசுவாசிகளை நடந்து
I say seven thunders
நான் ஏழு இடிப்பு முழக்கம் என்று
சொல்லுவேன்.
Why? Yeah. That mystery is
connected with our name.
அந்த ரகசியத்தோட பெயரோடு தொடர்புடையதா இருக்கிறது.
When he preached this doctrine,
in the Old Testament,
the elect of the age,
and the calling that they were put upon,
began to gather.
Our Lord said, "How many did you gather?"
They are gathering.
நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள்.
Now, this promise of the mystery, the doctrine of Christ, brings the baptism of the Holy Ghost. That is called the mystery of your age. That has names.
These
names are in a book. And therefore, when you die,
you
become part of the rapture.
Amen.
1 Corinthians 4:16.
First Thessalonians 4:16.
Wait, 1 second.
I'm not sure. 14
verse.
1 Thessalonians 4:14.
Yes, so one of the Marita Pindu, in the end of his house, came to me. A pretty yes, so couldn't tell you, never got you. They were all going to go.
So these are sleeping in Jesus.
Our brother Christo put on it, he did it.
Now, watch carefully, they are connected with you and I.
Amen.
And the
16th
verse describes them as the dead in Christ.
They die in Christ.
If you die, believing and understanding the mystery for your day, the doctrine of Christ for that day, then you die in Christ. In Christ. If you don't die believing in that doctrine, you did not die in Christ. So you're outside the promise. You are not included in the resurrection. Because you have to be buried in the promised land to rise.
Christ,
they sleep in Christ. And God will bring. Amen.
Amen.
So we see a connection between names. Watch carefully. With
அது ஏழு கொம்புகளும் ஏழு கம்புகளை உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமியில் மனுப்பக்கூடிய தேவனுடைய ஏழு ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியாக வந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து வலது கருத்தில் இந்த புத்தகத்தை வாங்கினார். அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் 25 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சிறுவன்களை பொறுத்த வாங்கிய ஜெபமாகிய தூபர்கள் ஆகிய இந்த பொருட்களை சிக்கித்து பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து
இறங்கி வரும் கண்டு மேகமோனை சூழ்ந்திருந்தது.
அவருடைய சிறத்தின் மேல் வானங்கள் இருந்தது. அவருடைய முகம் சூரியனைப் போலவும் அவருடைய கவர்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது.
Watch carefully.
இங்கே நீங்க கவனமா கவனிச்சீங்க.
It's not a book anymore.
அவர் கையில ஒரு புத்தகம் இருக்கிறது.
It's a little book.
அது சிறு புத்தகம் அது.
Not a book.
அங்க பெரிய புத்தகம் அல்ல.
It's a little book.
அங்க சிறிய புத்தகம்.
Because it's only the lamb section of the book.
அது ஆட்டுக்குட்டி ஆனவரை பற்றிய பாகம் படிக்கிய ஒரே புத்தகம். சிறு புத்தகம்.
The lamb section of the book.
அந்த ஆட்டுக்குட்டி ஆன புத்தகத்துல
அன்பில்லை. அன்பது.
You become a sinner.
நீங்கள் எப்படி பாவியாக
ஆகிறீர்கள்?
நீங்கள் ஆதாம் வழியாக வந்த காரணத்தினாலே, ஆதாம் செய்த காரணத்தினாலே, அது உங்களுக்குள்ளாக தேவன் கடந்து கொண்டு செய்தார்.
So you didn't do anything to become a sinner.
பாவ செய்வதற்கு நீங்க ஒண்ணுமே செய்யல. பாவியானதற்கு
is based on what Adam did.
ஆதாம் என்ன செய்தானோ அதன் நிமித்தமாக தான்
பாவியானது.
அதுதான் கடத்தப்படுகிற ஒரு பிரமாணம்.
So whenever God sees you,
கர்த்தரை பார்க்கும்போது,
he don't see you.
அவர் உங்களை பார்க்கவில்லை.
God never saw David.
தேவனை தேவன் பார்க்கவில்லை.
God only sees Adam.
தேவன் ஆதாமை தான் பார்க்கிறார்.
என்னுடைய
நீங்க பாவத்தை நீங்கள் தடுத்து செய்ய வேண்டாம் என்று முயற்சிக்கும்
போதெல்லாம்,
ஓ என்னால் அந்த சுபாவத்தை மாற்றவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறவர்களாக
இருக்கிறீர்கள்.
நீங்கள் சுவிசேஷத்துக்கு எதிராக செயல்பட்டு, நீங்கள் மதத்துக்கு எதிராக செயல்பட்டு, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சிக்கும் போது, ஆடானவர் இல்லாமல் ரத்தம் இல்லாமல்,
so now you are guilty, you have another provided way to go.
இப்போ வேறொரு வழியை நீங்க உடையவளாக இருக்கிறீர்கள்.
You are in more trouble when you try to do good.
நீங்க வேறொரு வழியில போகும்போது இன்னும் பிரச்சனையை மாத்திக் கொள்கிறவளாக
இருக்கிறீர்கள். You are in more trouble when you try to do right.
நீங்க ரொம்ப பிரச்சனையை மாத்திக் கொள்ளும்போது சரியானதை செய்ய முடியாது என்று முயற்சிக்கிறவளாக.
Why? You are born from a tree.
நீங்க ஒரு மரத்திலிருந்து பிறந்திருக்கிறீர்கள்.
Good and evil.
அது நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது.
So if this brother, pastor, this is Pastor Boni from Philippines.
Philippines from the Pastor Boni Kodagavade.
And he does a lot of missionary work in the Philippines and many different groups he started working.
இங்க Philippines ல missionary வேலை செய்கிறார். அநேகர் கூட செய்து பணியாற்றுகிறார்.
And we have Brother Joseph who is a Christian businessman who support missionary work for many years.
நம்ம திருக்கு சகோதர கிறிஸ்டியன் பிசினஸ்மேன் அவர்கள் வந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு ரொம்ப முஸ்லீம் வேலைக்கு இப்ப அநேக ஆதரவு கொடுக்கிறார். சப்போர்ட்
செய்யறார்.
பொருளாதாரம் மூலமாக அநேக ஊழியர்களை அவர் தாக்குகிறார்.
ஆனா
இந்த வாலிபர் சகோதரர் மனிதன் அவர் தீமையினாலே நன்மை தீமை அறிகிறார். அந்த
விருட்சத்தின்
அவர் ஒரு செய்தியை விசுவாசிக்கிற பெற்றோர் மூலமாக அவர் வந்திருக்கிறார்.
So you have a good nature.
அவருக்கு ஒரு நல்ல சுபாவம் அதன் நிமித்தம் இருக்கும்.
You have 10% bad.
10% தீமையானது இருக்கும்.
90%
good. 90% நன்மையானது இருக்கும்.
Because you have good and evil.
நம்ம நன்மை தீமை என்ன இந்த கலந்தவராக இருக்கிறோம்.
The problem over there.
அந்த சகோதரர்
yeah 90% bad.
அவர் ஒருவேளை இன்னொரு சகோதரனுக்கு 90%
பத்து சதவீதம்
நன்மை இருக்கலாம். இருவர் மறிக்கும் பட்சத்தில் அவர்கள் இருவரும் எங்க போவார்கள்?
10% good, 90% bad, 10% good. You will die.
நீங்க இருவருக்கும் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து 90% நன்மை இருக்கிறது, ஒரு 10% இருக்கிறது. இன்னொருவருக்கு 90% தீமை இருக்கிறது, 10% நன்மை இருக்கிறது. இருவர் மறித்தால் எங்க போவார்கள்?
You go to the same place.
அவர் ஒரே இடத்துக்கு தான் போவார்கள்.
Because you both have good and evil.
கேமோ ரெண்டு பேருக்கும் நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது.
The good in you cannot change evil.
அங்க வந்து நான் இந்த நன்மை தீமை என்பது எந்த தீமை
evil you cannot overtake the little good in you.
உங்களுக்குள்ள இருக்கிற தீமை நன்மை மேற்கொள்ளாது.
So Watch carefully.
இங்க நல்லா கவனிங்க.
It is the good in you that is the most dangerous.
உங்களுக்குள்ள இருக்கிற நன்மை தான் மிகவும் ஆபத்தான ஒரு காரியம்.
It is the good in you that deceives you that you could be better.
அந்த நன்மை தான் உங்களை பார்த்து உங்களை வஞ்சித்து நாம் நன்றாக இருக்கிறோம் என்பது போல உங்களை சிந்திக்க வைக்கிறது.
Even come 99% good and 1% bad, you go to the same place.
அங்க உங்களுக்குள்ள இருக்கிற தீமை 99% உங்களுக்கு நன்மையா இருக்கிறது, ஆனா 1% தான் அது உங்களுக்கு தீமை கொடுக்கும்.
What good is there for being good?
நன்மையா இருப்பது நிமித்தம் என்ன நன்மை நமக்கு?
So watch carefully.
நீங்க சரியா கவனிங்க.
You became a sinner by what he did.
ஆதாம் என்ன செய்தாரோ அது நிமித்தமா தான் நீங்க பாவியாக இருக்கிறீர்கள்.
And then there is a second Adam given.
அங்க இரண்டாம் ஆதாம் இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டவர்.
Forget my hand right here.
Hand ready to put it on.
Now watch carefully what about the sin. If you will accept that you have no hope to be good,
உங்களுக்கு நன்மை செய்வது குறித்து எந்த நம்பிக்கை இல்லாமல்
இருந்தாலும்,
நீங்க ஒருவேளை முயற்சி செய்வதை நீங்க விட்டுவிட்டாலும், நீங்கள் ஒருவேளை தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்மையானவர் எதுவும் இல்லை என்று
சொன்னாலும்,
அதை குறித்து நீங்கள் முயற்சி எடுக்காமல்
விட்டாலும்,
உங்களுக்கு வேறொரு வழி அங்கே அளிக்கப்படவில்லை. தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வேறொரு வழி அங்கே
அளிக்கப்படவில்லை.
சரியான இடத்துல.
Because God says,
அங்கே தேவன்
சொல்லும்போது, once you believe that nothing you can do,
நீங்கள் அவரை விசுவாசிக்க மட்டும்தான் செய்யும். அது வழியாகத்தான் தேவன் உங்களுக்கு தயவு பாராட்டுகிறவராக
இருக்கிறார்.
தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். அப்பொழுது நீங்கள் அவராக
மாறுகிறீர்கள்.
அவர் உங்களுக்காக பாவமானார் என்றால், கடந்த கால பாவம்,
இப்பொழுது
எதிர்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம்,
Now you were saying to yourself,
இப்போ உங்களை பார்த்து நீங்க சொல்லலாம்,
but I've got all of this problem.
எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது.
That is what you see.
அதுதான் நீங்க பாக்குறீங்க.
What God sees,
ஆனா தேவன் என்ன
பார்க்கிறார், that you are not trusting in you.
அவர் உங்கள் மேல நம்பிக்கை வைக்கவில்லை.
Your faith is in Christ and Christ alone.
ஓ கிறிஸ்து, கிறிஸ்து எல்லாவற்றுக்காகவும் கிரை சேர்த்து விட்டார். ஏற்கனவே
that is what faith is.
அதுதான் நமக்கு காரியத்தை செய்யும்.
Faith is not seeing, not feeling, Everybody is trying to be good.
எல்லாரும் நல்லவங்களா இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம்.
எல்லாம் didn't come for no good reason.
நாம் நன்மையானவங்களா இருப்போம் என்று சொன்னால் ஆட்டுப்பட்டியான வந்தது எந்த விதமான அர்த்தமும் இருக்காது.
So watch this properly.
சகோதர தாவீதே அவர் இந்த காரியத்தை
கேட்டு made him to be sin for us.
நமக்காக அவரை பாவமாக்கினார்.
Now if he made Christ to be your sin,
உங்களுடைய பாவமாக கிறிஸ்துவை அவர் ஆக்குவார் என்றால்,
all the problem you have in the eyes of God, you have no sin.
அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டார்.
And Christ becomes sin.
கிறிஸ்து நமக்கு பாவமானார்.
But in him is no sin.
ஆனால் அவருக்குள்ளாக எந்த பாவமும் இல்லை.
And he did no sin.
அவர் எந்த பாவமும் செய்யவில்லை.
And you,
ஆனால் நீங்கள்,
who have sin,
உங்களுக்குள் பாவம் இருக்கிறது,
is imputed to have no sin.
உங்களுக்கு பாவம் இல்லை என்று அங்கே தீர்க்கப்படுகிறது.
So if Christ became you a sinner,
உங்களுக்காக கிறிஸ்து பாவமானார் என்றால் நீங்க என்னவாக இருக்கிறீர்கள்?
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படித்து பாவம் அறியாத அவரை நமக்காக
பாவமாக்கிறார்.
நீங்க ஒருவேளை விசுவாசிக்காவிட்டால் நீங்க செய்தி விசுவாசித்தாலும் அது பற்றி நீங்க
எவ்வளவுதான்
தீர்க்கதரிசி
விசுவாசித்தாலும்
வாழ்க்கை செய்தாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உள்ள சுவாதீனத்தை இழந்து போறவனா
இருப்பீர்கள்.
அவர் என்ன சொல்றார் பாருங்க, பாவம் அறியாதவன் நமக்காக பாவமானார்.
என்ன
என்னாலும் நீங்கள் தேவனுடைய தயவை
பெற்றுக்கொள்ளுங்கள்.
அவர் அளிக்கப்பட்ட அந்த வழியை மட்டுமே அவர் நம்புகிறவராக
இருக்கிறார்.
ஆறாம் அதிகாரம் 29வது வசனம்.
அது ஒருவேளை குழப்பலாம்.
நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை மாற்றுவீர்கள்
மாற்றுவோம் God sees faith he don't see no change
தேவன் ஒரு போதுமே அது நிமித்தம் மாறுவதில்லை
because faith in Christ
கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம்
says that you are righteous
அதுதான் நம்முடைய நீதியா இருக்கு
now if doing evil
நீங்கள் ஒருவேளை தீமை செய்யும் பட்சத்தில்
did not make you a sinner
அது உங்களை பாவியாக மாற்றாது
how can doing right good things
எப்படி நற்கிரியைகள் நன்மைகள்
make you righteous
உங்களை நீதிமானாக மாற்றும்
What made you righteous was your faith in Christ.
உங்களை நீதிமானாக ஆக்குவது எது என்று சொன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் கொண்டிருந்த விசுவாசம்.
And what takes that away? What takes your status away?
உங்களுடைய ஸ்தானத்தை எது எடுத்து கொடுக்கிறதா?
Is when you do wrong.
நீங்கள் ஒரே தவறு செய்யும் பட்சத்தில்
you question Christ.
நீங்கள் கிறிஸ்துவை பார்த்து கேள்வி கேட்கிறீர்கள்.
ஒரு கேள்வி எழும்புகிறது.
கேள்வி எழும்புகிறது.
I want you question him.
இப்போ நான் அவரை பார்த்து கேள்வி கேட்க
விரும்புகிறேன்.
அவர் என்னை ரட்சித்தாரா?
You are a very positive. Anyway, that's for you.
அது உங்களுக்காக தான் நான் சொல்றேன்.
Now I said all of that to show the law of representation.
பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த பிரமாணத்தை சொல்றதுக்கு தான் இது எல்லாம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்.
When God sees you, he sees Adam.
அவர் ஆதாம் உங்களை பார்க்கும்போது அவர் ஆதாமை பார்க்கிறார்.
And when you are in Christ,
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது
God don't see you.
அவர் உங்களை பார்க்கவில்லை.
In fact, God don't hear you.
இப்பொழுது
I'm going to use this law because Brother Branham used this law.
நான் இந்த பிரமாணத்தை நான் பயன்படுத்துறதுக்கு காரணம் இந்த பிரமாணத்தை தீர்க்கதச்சு கையாண்டிருக்கிறார்.
In a message spoken word original seed part 2.
உரைக்கப்பட்ட வார்த்தை மூல வித்துங்கிற இந்த இரண்டாவது பாகத்திலே
he began to use John 13:20.
அங்கே யோவான் 13 அதிகாரம் 20 வசனத்தை அவர் பயன்படுத்துகிறார்.
So watch carefully.
இங்க சரியா கவனிங்கள்.
I have a star.
இங்க ஒரு நட்சத்திரம் இருக்கிறது
லூதர்
அங்க லூதர்
லூதர்
இந்த லூதர்
represent the son of God
தேவகுமாரனை பிரதிநிதிப்படுத்துகிறார்
represents the lamb
அவர் ஆட்டை பிரதிநிதிப்படுத்துகிறார்
இல்லையா
நீங்க விசுவாசிக்கிறீங்களா
ரைட்
தெரியலனே
so லூதர்
அங்க லூதர்
represents Jesus
இயேசுவை பிரதிநிதிப்படுத்துகிறார்
let me prove that to you
உங்களுக்கு இதை நான் நிரூபிக்கட்டும்
Paul founded the Ephesian church in Acts 19.
அப்போஸ்தலர் 19-லே பவுல் வந்து இந்த எபேசு சபையை ஸ்தாபித்தான்.
They thought they had the Holy Spirit.
அவர்களுக்கு பரிசுத்த ஆவி பெற்றிருப்பதாக போதிக்கப்பட்டது.
But they only knew the ministry of Elijah.
ஆனா அவர்கள் எலியாவை குறித்து மட்டுமே அறிந்தவர்களாக இருந்தார்கள்.
And Paul introduced them to the ministry of the Son of Man, Jesus.
ஆனா பவுல் வந்து பரிசுத்தமானவருடைய ஊழியமாக இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்.
And then they got the Holy Spirit.
அதன் பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றார்கள்.
Now watch.
இங்க சரியா கவனிங்க
then Paul became a star
அங்க பவுல் ஒரு நட்சத்திரமாக மாறுகிறான்
Paul was the first star to the first Ephesian church
அஸ் எபேசு சபையிலே எபேசு சபை காலத்துக்கு அவர் முதலாவது நட்சத்திர செய்தியாளனாக பவுல் இருக்கிறார்
let's go to Galatians 4
கலாத்தியர் 4 அதிகாரத்தில் நாம் கடந்து செல்லலாம் 14 வசனம்
நான்
தேவனுடைய
நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை.
நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு இடத்தில் உள்ள சத்தியத்தின் படியை நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவர்களை பழிக்கப்பட்டீர்களே. அந்தபடியே முதலில் நடக்கக்கூடிய மோசம் போகிற இச்சைகளை அழைத்து கெட்டு போகிற பழைய மனசுல நீங்கள் கடைந்து போட்டு உங்களை உள்ளத்திலே புதியதான ஆவியாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனசில் செலுத்திக்
கொண்டீர்கள்.
அப்போஸ்தலர் 19 அது ஆரம்பிக்கப்படவில்லை.
அவர்கள்
அப்படியானால் எப்படி அவரை கேள்விப்பட்டிருக்க முடியும்? எப்படி அப்படியானால் அவர்களுக்கு எப்படி அவர் பொறுத்திருக்க முடியும்?
teaching them.
Yes, yes. Amen. Amen. No
representation.
Yes.
So, Paul is saying literally,
Paul is saying,
you took me as an angel,
நீங்கள் ஒரு தூதனை போலவும்
even as Christ Jesus.
Yes, yes. And then when he said,
where did you learn Christ?
அவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் பொறிக்கப்பட்டார்கள் என்று பவுல் சொல்கிறார்.
Was not Paul the pastor and teacher of Ephesians?
அங்கே பவுலோ போதகராக பொறிக்கவில்லை.
And when did you hear of Christ?
நீங்கள் யாரிடத்திலிருந்து கேள்விப்பட்டீர்கள்? கிறிஸ்துவிடத்திலிருந்து.
And how did Christ teach you?
கிறிஸ்து அவர்களுக்கு எப்படி போதித்தார்?
So you taught of him.
அவர் எப்படி அவர்களுக்கு போதித்தார்?
You taught of him because I taught you.
Yes. தானும் அவர்களுக்கு போதிப்பதை போலவே அவர் உங்களுக்கு போதித்தார்.
For Paul was Jesus to them.
அவளுக்கு போதித்தார்.
1 John 4 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1
Paul was Jesus. And so in the days of Luther,
லூத்தருடைய காலத்துல
Jesus' message was God's message.
Say,
when I work, now come down here.
For I have not spoken of myself. So therefore Luther cannot speak of himself. But the Holy Spirit had sent him. He gave him commandment. What I should say and what I should speak. How did this happen to Luther? The angels belong to the Father. And the angel was commanding Luther what to believe, what to speak, instructing Luther. Therefore it was not Luther's word, it was the angel. Therefore it was not the angel, it was the Father. God don't change. His pattern don't change. And once you see the key, the key to the kingdom, you can apply old New Testament is the same. Yes. All the old Testament is the same. Moses' message was not Moses' message. Moses' message was not Moses' message. Who heard Moses' message was hearing the angel. And who was hearing the angel was hearing, he was hearing God. Exodus 23:20. After the Lord saw God at Chittage. Son of man.
Yeah.
Come to the Son of Man.
And Luther
You eat it. Psalms 91. அங்கே தண்ணீரில் தொடித்து
உங்களுடைய மறைவில் இருக்கிறவன்.
He covers you with his wings.
அவர் தம்முடைய சிறகுகளாலே உங்களை மூடுகிறார்.
So you catch the concept.
Yes.
இந்த கருத்தை நீங்க பிடித்துக் கொண்டீர்களா?
Amen.
This is God's secret place.
இதுதான் தேவனுடைய மறைவான இடம்.
This is God's only provided place.
அது தேவனால் அளிக்கப்பட்ட ஒரே வழி.
This is God's fruit from the tree of life.
இதுதான் தேவனுடைய ஜீவ விருட்சம்.
This is God's invitation to come back to Eden.
திரும்ப வாருங்கள் என்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்புதலாக இருக்கிறது. இது தேவனுடைய உங்க மனவாட்டிக்கு உரிய ஒரு ஏதனாக இருக்கிறது. ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம்.
இப்படி இருக்க சகோதரரே,
நீங்க
when you eat the fruit,
நீங்கள் அந்த கனியை புசிக்கும் போது
you become God's fruit.
நீங்கள் தேவனுடைய கனியாக மாறுகிறீர்கள்.
And the husbandman,
அந்த புருஷன், அந்த புருஷனான மனிதர்
planted the seed.
அவர்தானே அந்த விதையை விதைத்தார். பயிர் அவர் விதைத்த விதையை விதைத்தார்.
Waiting for the precious fruits of the earth.
அவர் அந்த பூமியிலிருந்து நற்பழங்களை கனிகளுக்காக காத்திருந்தார்.
And they are waiting too.
அவர்களும் காத்திருந்தார்கள் பாருங்க.
They die in Christ and are waiting.
அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள மரித்து அவர் காத்திருக்கிறார்கள்.
For this day,
இந்த காலத்தாக,
under this ministry,
இந்த ஊழியத்துக்காக,
under the voice,
இந்த ஆரவாரத்திற்காக,
they will hear his voice.
அவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள்.
And they will come forth.
அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள்.
Say how?
எப்படி?
Like how you came forth.
நீங்க எப்படி வந்தீர்களோ அப்படியேதா.
The shout dances you.
அந்த ஆரவார அந்த சத்தம் அப்படியே
காது. He is preparing you.
அது உங்களை அப்படியே கூட்டி சேர்க்கிறது.
மனுஷகுமாரிய
அவர் திருப்பின் பாடியிலும் போய் பிரசங்கித்தார் என்று வேதம்
சொல்கிறது.
அவர் மகிமையடைந்த சரீரத்தில் பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்கிறது. மூன்று காரியங்கள்
before he can pick up 11 and 10.
அவர் மரிப்பதற்கு முன்பாக.
So there must be a ministry.
அங்கே ஒரு ஊழியம் இருக்க வேண்டும்.
That will be able to prepare.
நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக. மதித்தோரையும் உயிரோடு இருக்கிறவனையும் ஆயத்தப்படுத்த முடியாத ஒரு ஊழியம் அங்கே இருக்கதான் அங்கே ஆரவாரத்தோடும் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தும் அங்கே பிரதான தூதனுடைய சத்தத்திற்கு அங்கே ஒரு ஆயத்தப்படுத்தும் அங்கே தேவனுடைய காலத்திலும் அங்கே யூதர்கள் ஆயத்தமானப்படுகிறார்கள். இதற்கு அதிகமான ஒன்று சொல்ல
விரும்புகிறேன்.
அங்கே நம்ம அந்த காரை தட்டி விடுவோம்.
This here,
இங்க நம்ம பார்க்கிற காரியம்
seven church ages.
ஏழு சபை காலங்களாக
1, 2, 3, 4, 5, 6, 7 for seven church ages.
ஏழு சபை காலங்களிலும்
this is called starlight.
அது வந்து நட்சத்திர ஒளி என்று அழைக்கப்படுகிறது.
I'm going to just end with this. I'll just end this morning session with this.
இதோட இந்த மார்னிங் செஷன் நான் முடிக்க விரும்புகிறேன்.
Because a lot of it is just what you already know, ABC.
ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்ப கால பாடங்கள் எல்லாம் செய்திகள் உங்களுக்கு தெரியும்.
So, I'm going to add this.
இது உங்களுக்கு நான்
என்னோடு
கூட அவர் சக ஊழியராக பணியாற்றுகிறார்.
உண்மையான ஒளியாக இருக்கிறார் Now, when he was crucified,
அவர் அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டபோது,
what happened to the sun?
என்ன ஆயிடுச்சு சூரியனுக்கு என்ன ஆச்சு?
The sun goes down.
அங்கே சூரியன் கீழே போயிடுச்சு.
When the sun goes down, what comes up?
இப்போ சூரியன் கீழே போனாலே எது மேல வருகிறது?
The moon.
சந்திரன் மேல வருகிறது.
Is that right?
Yes.
உண்மைதானே?
So that's the moon.
இப்போ சந்திரன்.
The moon is the church.
சந்திரன் என்பது சபையை குறிக்கிறது.
And many many times you put the Holy Spirit there.
சில நேரங்கள் அதிகமாக பரிசுத்தாவியை கூட குறிக்கும்.
Then the church got darkened with darkened clouds by the Nicolaitans.
அங்கே நிக்கோலியா மதத்தினுடைய போதனை என்னும் அந்த கரும் மேகத்தினாலே சபை மூடப்படுது.
And the light now move from moonlight.
இப்போ அந்த ஒளியானது அந்த சந்திர ஒளியில் இருந்து
starlight.
அது நட்சத்திர ஒளிக்கு செல்கிறது.
1, 2, 3, 4, 5, 6, 7.
அங்கே ஏழு நட்சத்திரங்களை நாம பார்க்கிறோம்.
So the sun goes down.
இப்போ சூரியன் கீழே போகிறது.
The moon comes up.
இங்கே சந்திரன் மேலே வருகிறது.
Then clouds begin to come.
அங்கே மேகங்கள் வர ஆரம்பிக்கிறது.
And then stars begin to appear.
அப்போ நட்சத்திரங்கள் அங்கே உதிக்கிறது.
So this is the starlight gospel.
இதுதான் நட்சத்திர ஒளியில் சொல்லப்பட்ட சுவிசேஷம்.
This gospel is 1 Corinthians.
இந்த சுவிசேஷமானது 1 கொரிந்தியர்
13:13
அதிகாரம் 9-10 வசனங்கள்.
They know in part, they preach in part.
அவர்கள் பகுதியாக அறிந்திருந்தார்கள், பகுதியாக பிரசங்கித்தார்கள்.
Because sunlight would not allow them to see clearly.
காரணம் அந்த சூரிய ஒளி இல்லாதது அது சரியா பார்க்க முடியாம நட்சத்திரங்களை பார்க்க அவர்கள்
அனுமதிக்கப்படவில்லை. அந்த ஏழு
மனுஷர்கள் மூலமாக தேற்றல்வாளாக பரிசுத்தாவின் மூலமா அவர்கள் சபையை ஒரு செய்தி மூலமாக தேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள்.
அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தார்.
இந்த காலங்களுக்கு நடுவில் இந்த சுவிசேஷமானது மூடப்பட்ட புத்தகத்திலிருந்து பேசப்பட்ட சுவிசேஷமாகும். முத்திரப்பிடப்பட்ட புத்தகத்திலிருந்து பிரசங்கித்த சுவிசேஷமாகும்.
Then
அதன் பின்பு
I'm going to go through here.
இதுல இப்ப
வந்து I said I didn't bring my pointer.
And if there's nothing wrong, listen.
This was the son of man, Jesus. As these scriptures here, not this, these one under here. We'll get to them maybe tomorrow morning.
So
this is son of man.
And the sun goes down, the moon comes up. But then the moon begins to be clouded by sayings, deeds, conductions and so forth.
And the
sun and the moon
begins
to be clouded by sayings,
deeds,
conductions and so forth.
Then
we enter starlight.
But starlight
you only know in part, you preach in part.
And the Natchatra Vali and the Natchatra Chandra and the Pagadiya Rajitra, Pagadiya Prasadita.
I want to propose that this period of time,
in the Kala, Edipatta Kala Sikuritana Solomon,
the Gospel of the Closed Book,
and the Putarita Pata, the Buddha Pata, the Pustaka, the Tina Prasadita.
Because there were things sealed in there,
and the Putarika, out of Putarika Pata,
that no man had looked upon.
And the Yara Paka Pudia, the Buddha Putarika Pata, Buddha Pata.
Remember, when this headstone was removed,
இந்த தலைக்கல்லானது அகற்றப்பட்ட போது அங்கே யூனியன் ஜாக்சனுடைய கனவிலே அங்கே வெள்ளை பனிப்பாறையானது காணப்படுகிறது.
தீர்க்கதரிசி
சொல்லும்போது அதன் மேலே இன்னும் ஒளியானது படவில்லை. அங்கே ஒன்று குறைந்திருக்கு நாம் சொல்லலாம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம். ஒன்று குறைந்தே இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம்.
அப்படி இருந்தும் தெரியாதவனுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். பிரபஞ்சத்தின் ஞானத்தையால் அழிந்து போகிறவர்களாக பிரபத்துடைய ஞானத்தையும் அல்ல, உலகத்தோட்டத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்கு ஏற்படுத்தி நிற்கும் மறைக்கப்படுதும் இருக்கின்ற ரகசியமான தேவ ஞானத்தையே
பேசுகிறோம்.
உலகத்தோட்டத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே
மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமாக
பேசுகிறார்.
ஏழு சபை காலங்களிலும் இருக்கிறது. அது மறைக்கப்பட்ட ஞானம்
பேசுகிறோம். Paul's group was not perfect.
பவுலுக்கு குழுவினர் பரிபூர்ணமானவர்கள் அல்ல.
Paul said, let's go on to perfection. direction.
நாம் பரிபூர்ணத்தை நோக்கி போவோம் என்று பவுல் சொல்கிறார்.
And they could not take the prophetic word.
அதனாலதான் அந்த பரிபூர்ணமான வார்த்தையை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது.
They were still carnal.
அது அவனுக்கு
Paul said, I want to speak to you about Melchizedek.
Then he said, when you order,
we teach us, you are teaching again. Paul said, you are milk drinkers. So therefore, this Hebrew wisdom
இந்த மறைக்கப்பட்ட ஞானமானது அது ஏழாவது முத்திரிக்கையோடு தொடர்புடையது. அது தலைக்கீழ பற்றி வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு பற்றி மறைக்கப்பட்ட காரியத்தை யாரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அது ஏழு இடி புழக்கத்தோடு தொடர்பு படுகிறது. அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? கண்கள் அதை காணவில்லை. ஏழு கண்களும் அவருடைய செவிகளிலே கேட்கவில்லை. ஏழு காலங்களிலும் நான் என் கண்களால் கண்டு என் செவிகளால் கேட்டு அந்த ஏழு சபை காலங்களில் நீங்கள் இப்படி சொல்லும் போது நம்ம அநேக காரியங்களை அறிந்திருக்கவில்லை. ஆனால் நமக்காக எவ்வளவு காரியங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. திரும்ப பார்ப்போம்.
But God had revealed them unto us.
தேவன் அவைகளை நமக்கு ஆவியினால் வெளிப்படுத்தினார்.
God don't reveal without a prophet.
தேவன் தீர்க்கதரிசியில் அவனை வெளிப்படுத்துவதில்லை. தேவன் அவருடைய தீர்க்கதரிசியின் ஆவி மூலமாக நமக்கு
வெளிப்படுத்தியிருக்கிறார்.
அங்கே காரணம் ஆவி
எல்லா
காரியங்களும் ஆராய்ந்து அறிகிறது. தேவனுடைய ஆழமான காரியங்கள் ஆராய்ந்து அறிகிறது. இந்த ஆவி ஆராய்ந்து அறிகிற காரியத்தை பாருங்கள். நான் இப்பொழுது கையை மேல் வைக்கும் போது அந்த சரீரத்தின் முழு சரீரத்தை குறித்து ஆவி சொல்கிறது. அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த நோயை அந்த வகை எடுத்து குணப்படி
செய்கிறது.
மருத்துவர்களால் காண முடியாத அந்த நோய் என்ன என்பதை காணும்படி செய்கிறது. கவனியுங்க, இப்ப அவன் முன்பாக நிற்கும் போது அந்த மனுஷனை முழுவதும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறது. உங்களுடைய புருஷனுக்கு நீங்க அறிக்கையிடாத காரியத்தை அது அப்படியே கண்டுபிடிக்கிறது. அது மறைக்கப்பட்ட காரியத்தை அப்படியே கண்டுபிடிக்கிறது. அவர் ஆழமான காரியங்களை ஆராய்ந்து அறிகிறார்.
Now if he can tell the secrets,
இப்படி இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிந்து சொல்வார் என்றால்,
of diseases hidden in your body,
உங்களுடைய சரீரத்திலே மறைந்திருக்கிற நோய்களை அவர் ஆராய்ந்து அறிந்து சொல்வார் என்றால்,
the secrets hidden in your heart,
உங்களுடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற ரகசியங்களை ஆராய்ந்து அறிந்து சொல்வார் என்றால்,
his spirit can tell you what the seals are for.
அந்த புத்தகத்தில் மறைக்கப்பட்டவைகளை அந்த ஆவியால் சொல்ல முடியாதா? அந்த புத்தகத்திலே ரகசியத்தை அவரால் ஆராய்ந்து சொல்ல முடியாதா?
So this scripture here,
இந்த வசனமானது
is Luke 17:30.
லூக்கா 17 அதிகாரம் 30 வசனம்.
The day when the Son of Man is to be revealed,
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலே,
and the way he is revealed,
அவர் அப்படி வெளிப்படும் போது,
is that he will tell you secret things.
அவர் மறைந்திருக்கிற காரியங்களை சொல்லுவார்.
Things that no man had heard.
நாம் கேள்வி எந்த ஒரு மனுஷனும் கேள்விப்படாத காரியம்.
Neither had it entered the heart of man.
மனுஷனுக்குடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற காரியத்தை கூட அவர் அறிந்து சொல்லுவார்.
Therefore,
அதை மட்டுமாக.
Let's go back to the chapter.
Chapter.
I propose that under starlight,
நீங்கள் இந்த நட்சத்திர ஒளிக்கீழாக
இருக்கும்போது, they have the wisdom of God.
அவர்கள் தேவனுடைய ஞானத்தை உடையவர்களாக இருந்தார்கள்.
But under the seventh seal,
ஆனா ஏழாவது முத்திரையிலாக,
when the book becomes open,
அந்த புத்தகமானது திறக்கப்பட்டபோது,
we have the hidden wisdom of God.
அங்கே நாமே அறிக்கப்பட்ட தேவனின் ஞானத்தை பார்க்கிறோம்.
Can you be a king without wisdom?
நீங்க ராஜாவாக இல்லாமல் ஞானத்துடையவளாக இருக்க முடியுமா?
Can you be a judge without wisdom?
ஞானம் இல்லாமல் நீங்க நியாயாதிபதியா இருக்க முடியுமா?
How can you be a judge if you are a foolish virgin?
நீங்கள் ஒருவேளை புத்தி இல்லாத கன்னிகளா இருக்கும் பட்சத்தில் எப்படி நியாயாதிபதியாக இருக்க
முடியும்?
அதனாலதான் நம்ம தீர்மானங்களை சரியா எடுக்கிறோம். அதன் மொத்தமாக நான் அப்படி
சொல்லுகிறேன்,
அங்கே ரெண்டு சுவிசேஷம் இருக்கிறது. ஒரே புத்தகத்திலிருந்து அந்த சுவிசேஷம் பகுதியான சுவிசேஷம் அங்கே பரிபூர்ணமான சுவிசேஷம் அங்கே சுவிசேஷம் நட்சத்திரத்தின் ஒளிக்கிலாக அங்கே சூரிய ஒளிக்கிலான சுவிசேஷம் அங்கே முத்திரைக்கு மூடப்பட்ட புஸ்தகத்திலிருந்து பிரசங்கிக்கப்படும் சுவிசேஷம் அங்கே புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டிருக்கும் போது அது புத்தகம் திறக்கப்பட்ட பின்பு நீங்க அது தரக்கப்பட்ட புத்தகத்திலிருந்து பேசப்படுகிற சுவிசேஷம் என்று சொல்லப்படும் போது அது உங்களை திருப்பி வருத்தப்படுத்துமா? இந்த ரெண்டு சுவிசேஷத்தை குழப்பிக்
கொள்ளக்கூடாது.
அங்கே பரிபூர்ணமானது வரும்போது அங்கே நிறைவானது வரும்போது குறைவானது ஒழுங்கு போகிறது. பின்னோக்கி போவதில்லை. நாம் மேலே வரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒளி
மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகின்றேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது என்றால் இருள் நீங்க போயிட்டு மெய்யான வழி இப்பொழுது பிரகாசிக்கிறது.
It says darkness is past.
Yeah, irul neengi povudhu.
The prophet told us
ipo irul neengi poi vittadhu thirkkadarshi po solumbodhu
darkness
andha irul anadhu
does not mean error.
Adhu vandu edho oru idai seiyakoodiya oru kaaryam alla.
Neither does it mean evil.
Adhu vandu oru theemai irukka vendum endra avasiyam illai.
Darkness means obscurity.
Andha irul endru solumbodhu
you can't see clearly.
நீங்கள் தெளிவாக அதை பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அங்கே போதுமான ஒளி இல்லாத காரணத்தினால் சரியாக பார்க்க முடியவில்லை. இப்போது உண்மையான ஒளியானது பிரகாசிக்கிறது. உண்மையான ஒளி என்பது சூரிய ஒளியாக இருக்கிறது. இங்கு சூரிய ஒளியை பார்த்து மூடப்பட்ட புஸ்தகம் என்று நாம் சொல்ல முடியாது. அந்த சூரிய ஒளி என்பது வெளிச்சம் என்பது திறக்கப்பட்ட புஸ்தகம். நீங்க சரியா கவனிங்க. மெய்யான ஒளி
24:14 இந்த சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் பின்பு முடிவு உண்டாகும்.
உங்களுக்கு நான் இந்த காரியத்தை நான் நிரூபிக்க
விரும்புகிறேன்.
உங்களுக்கு
ஊழியக்காரராகி நீங்கள் இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறீர்களா இல்ல விருப்பம் இல்லையா?
He was opening the seals.
அங்க அவர் முத்திரைகளை திறக்கிறார்.
This is Matthew 24:24 here.
இது மத்தேயு 24:14 பார்க்கிறோம்.
And this is perfect love is only among the bride.
அம்மா மனவாட்டிக்குள்ளாக இருக்கிற பரிபூர்ணமான ஒரு அன்பு மாத்திரமே.
So the seals are open.
இங்கு முத்திரைகள் திறக்கப்படுகிறது மத்தேயு 24ல.
Brother, come down and show them the family. Right here. See wars. Rumors of wars, right?
அங்கே யுத்தங்களை யுத்தங்களை குறித்த செய்திகளை கேள்விப்படுகிறோம்.
Nation against nations.
தேசங்களுக்கு எதிராக தேசம்.
Famine.
அங்கே பஞ்சம்.
Pestilence.
அங்கே பஞ்சம்.
Earthquakes.
அங்கே
பூகம்பங்கள். The beginning of summer, World War One.
அங்கே துன்பத்துக்கான ஆரம்பம்.
The Holocaust.
அங்கே எல்லா விதமான Holocaust.
உள்ள
சகல சாதிகளுக்கும் அப்பொழுது
So after the seals are opened,
and the muttrai thirakkapatta pindrada,
he said this gospel.
Inda suvisesham endra solugira.
What gospel is that?
Adu enna suvisesham?
So here is a message from the church ages.
Ange ella sabai kaalangalaga anige chedi
irukkirathu. Different light.
Adu uddeshamana oli.
So this gospel.
Ana inda suvisesham
of the kingdom.
Inda rajyam.
So the preach all over for witness.
End string.